الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. رب زدني علما، رب اشرح لي صدري، ويسر لي أمري. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தொடர்ந்து சரியான கல்வியுடன் அல்லாஹுவை வணங்குதல் என்ற தலைப்பில் இமாம் முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய கிதாபு தௌஹீதிலிருந்து மிக மிக முக்கியமான கருத்துக்களை நாம் படித்து வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக நபிமார்களை அனுப்பினானோ, வேதங்களை இறக்கினானோ, அதாவது தௌஹீத், அதைத்தான் நாம் படித்து வருகின்றோம். இந்த தௌஹீதை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அவனது அடியார்களை சொர்க்கத்திற்குள் சேர்க்கின்றான். யார் இந்த தௌஹீதை நிறைவு செய்யவில்லையோ, முழுமைப்படுத்தவில்லையோ, இந்த தௌஹீதிலே யார் குறை செய்தார்களோ, இந்த தௌஹீதுக்கு மாற்றமான காரியங்களை செய்தார்களோ, அவர்கள் சொர்க்கம் புக மாட்டார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு நரகம்தான். நம்முடைய முதலாவது அமர்விலும் இரண்டாவது அமர்விலும் தௌஹீதுடைய முக்கியத்துவம், தௌஹீத் என்றால் என்ன, இந்த தௌஹீதை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும், தௌஹீதுடைய வகைகளில் எந்த வகையில் மக்கள் தவறு இருக்கிறார்கள், அதாவது தௌஹீத் ஃபில் இபாதா, இதை நாம் எப்படி பேண வேண்டும், இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இரண்டாவது அமர்வுடைய பிற்பகுதியிலும் மூன்றாவது அமர்விலும் இணை வைத்தல், அதாவது அல்லாஹு தஆலா மன்னிக்காத ஒரு பெரும் பாவம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்காத, அதாவது மன்னிக்காத என்றால் தௌபா செய்யாமல் ஒருவன் இறந்து விட்டான், ஒரு மனிதன் இந்த பெரும்பாவத்தை செய்த நிலையில் இறந்து விட்டால் அவனுடைய முடிவு நிரந்தர நரகம். ஆக அந்த ஷிர்கை பற்றிய விஷயங்களையும், எதுவெல்லாம் ஷிர்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்களையும் நாம் நம்முடைய இரண்டாவது அமர்வுடைய பிற்பகுதியிலும் அதுபோன்று மூன்றாவது அமர்விலும் பார்த்தோம். அதைத் தொடர்ந்துதான் இன்றும் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். பெரும்பாலும் பலவீனமான தோனிகள், பலவீனமான நம்பிக்கை உடையவர்கள் ஒரு கூட்டம், இன்னொருவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதை விட ஷைத்தானை நம்பிக்கை கொள்வது அதிகம், இப்படி ஒரு கூட்டம். அல்லாஹுவின் மீது அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான் என்று எல்லா அடியார்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கோ இவர்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த அழுக்குகளினால், உள்ளத்தில் உள்ள அந்த நம்பிக்கையின் பலவீனத்தினால் இவர்களது உள்ளம் அல்லாஹ் அல்லாதவரை சார்ந்து விட்ட காரணத்தால் இவர்களுக்கு ஷைத்தான்கள் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கும், ஷைத்தான்களின் பக்கம் இவர்கள் சாய்வது அதிகமாக இருக்கும். இத்தகையவர்கள் செய்யக்கூடிய ஷிர்கான செயலை பற்றித்தான் இன்றைய பாடத்திலே நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த விஷயம், இது ஏதோ முந்தைய காலத்திலே சிலர் செய்தார்கள், பிந்திய காலத்திலே சிலர் செய்தார்கள் என்று இல்லாமல், நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் அவர்களுடைய நாடுகள் வித்தியாசப்பட்டிருந்தாலும், ஏன் அரபு நாடுகளிலும் கூட, அதுபோன்று இந்தோனேஷியா, மலேசியா, இந்தியா, இந்தியாவிலே பல மாநிலங்கள், குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு, இந்த மாநிலங்களிலே பரவி இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சிறுக்கான செயலை பற்றித்தான், அது எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு மோசமானது என்பதை இன்றைய பாடத்திலே நாம் படிக்க இருக்கிறோம். அதாவது அரபியிலே இதை சிஹர், சூனியம், தமிழிலே சூனியம் என்றும் அரபியிலே சிஹர் என்றும் சொல்லப்படும். இது ஏதோ மார்க்கத்தை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய அரபு அல்லாத மற்ற மக்களிடத்தில் தான் இந்த பழக்கம் இருக்கிறது என்பதல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று உள்ளத்திலே அல்லாஹ் அல்லாதவர்களை சார்ந்திருத்தல் என்ற அந்த ஈமானிய பலவீனமுடைய, நஃப்ஸிலே ஷைத்தானின் பக்கம் சாயலுடைய பெரும்பாலான மக்கள், மொழி வித்தியாசம் இல்லாமல், அதாவது அரபுகளாக இருந்தாலும் கூட அவர்களிடத்திலும் இந்த சூனிய கலாச்சாரம் முந்தைய காலத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்டதை போன்று இந்த காலத்திலும் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. குறிப்பாக சவுதி போன்ற அரசாங்கங்களில், அரசாங்கத்திலே அங்கு வந்து மக்களை ஏமாற்றி இவ்வாறு காரியங்களை செய்து, அல்லது செய்யப்பட்டவர்களுக்கு நாங்கள் எடுத்து தருகிறோம், இப்படியாக மக்களை ஏமாற்றிக் கொண்டு சைத்தானிய வழிபாட்டின் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டும் கூட இந்த செயல் மக்களுக்கு மத்தியிலே அறியாமையினால் பரவி இருக்கிறது என்றால் அது கண்டிப்பாக ஒரு மிகையான வார்த்தை அல்ல. அதிலும் குறிப்பாக இந்த நோய்க்கு அதிகமாக, இந்த பாவத்திற்கு அதிகமாக ஆளாகக்கூடியவர்கள் யார் என்றால் பெண்கள். இந்த சூனியம் என்ற இந்த செயலுக்கு, இந்த செயலில் தள்ளப்படுவது, இந்த செயலை செய்வது, செய்ய தூண்டுவது, இதிலே அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் யார் என்றால் பெண்களாகத்தான் நாம் பார்க்கிறோம். போட்டியினால், பொறாமையினால், உள்ளத்தில் உள்ள கெட்ட எண்ணத்தால் யாரை இந்த பெண்கள் வெறுக்கிறார்களோ அந்த வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஏதாவது கெடுதி செய்ய வேண்டும், தொந்தரவு செய்ய வேண்டும் என்பதற்காக இது போன்ற தீயவர்களை, கெட்டவர்களை அணுகி, சைத்தானோடு தொடர்புள்ள சூனியக்காரர்களை அணுகி அவர்களுக்கு சூனியம் செய்கின்ற பழக்கம் பெரும்பாலான பெண்களிடத்திலே பல இடங்களில் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். மார்க்கத்தை அவர்கள் உண்மையிலேயே அறிந்திருந்தால் இந்த செயல் எவ்வளவு மோசமான செயல் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தால் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய சின்ன சின்ன பொறாமை, அவர்களுக்கு சிலர் மீது இருக்கக்கூடிய சிறிய வெறுப்புகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு சீர் செய்யப்படாததால், அல்லாஹ்வுடைய நேரிய வழிகாட்டுதலை கொண்டு அவர்களுக்கு தர்பியத்து கொடுக்கப்படாததால் அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து தன்னுடைய மார்க்கம் போனாலும் பரவாயில்லை எந்த நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள், தன்னுடைய மார்க்கம் இதான் போனாலும் பரவாயில்லை, அடுத்தவர் தன் கண் முன்னே கெட்டு போக வேண்டும், அடுத்தவருடைய வாழ்க்கை சீரழிய வேண்டும் என்ற அந்த ஒரு பொறாமை, அவர்களுடைய வாழ்க்கை சீரழிவதை பார்த்து இவர்களுக்கு சந்தோஷம், இந்த ஒரு எண்ணமானது சிஹர் என்ற இந்த சூனிய செயலிலே அவர்களை தள்ளிவிடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதை மிக கடுமையாக, உண்மையாக கண்டிக்கிறது. ஏனென்றால் இந்த சிஹர் என்ற செயல் இது ஷிர்கான இணை வைத்தலினால் ஏற்படக்கூடிய ஒரு செயல். ஷிர்க் என்ற அந்த இணை வைத்தலை செய்யாமல் இந்த செயலை செய்ய முடியாது. ஷிர்க் என்ற இணை வைத்தலை செய்யாமல் சூனியம் என்பது இதை யாராலும் செய்ய முடியாது. சூனியம் என்பது என்ன? சைத்தானை வழிபடுவதின் மூலமாக, ஜிங்களை வழிபடுவதின் மூலமாக, சைத்தான்களுக்கு ஜிங்களுக்கு திருப்திப்படுத்துகின்ற, அவர்கள் விரும்புகின்ற கெட்ட காரியங்களை அவர்களுக்கு செய்து கொடுத்து அவர்கள் மூலமாக சில மந்திரங்களை, சில தவறான வார்த்தைகளை உச்சரித்து ஒருவருக்கு தீங்கை ஏற்படுத்துவது. சைத்தானை வணங்கி, ஜிங்களை வணங்கி அவர்களுக்கு திருப்தி ஊட்டுகின்ற காரியங்கள். சைத்தான் எதன் மூலமாக திருப்திப்படுவான்? அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ்வை கோபம் ஊட்டுகின்ற ஒவ்வொரு காரியத்தை கொண்டும் சைத்தான் திருப்தி அடைவான். ஆகவே நான் ஒரு சுருக்கமா இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிக்கொள்றேன், ஏன்னா நமக்கு இப்ப அதை பற்றி விவரிக்கக்கூடிய பாடம் அல்ல. அதெல்லாம் நீங்க கேட்டாலே பயந்து போயிடுவீங்க, அவ்வளவு அருவறுப்பாகவும் அசிங்கமாகவும் இருக்கும்.
அப்ப அந்த சைத்தானுக்கு திருப்தி கொடுக்கின்ற விஷயங்களை செய்து அவரிடத்தில் இதாருடைய பெயரை கூறி அதற்குரிய அடையாளத்தை கொடுத்து அவன் மூலமாக அவருடைய உடலில் அவருடைய அறிவில் அவருடைய ரூஹில் கெடுதிகளை ஏற்படுத்துவது. இது கடைசியா எந்த அளவுக்கு கெடுதியை உண்டாக்கலாம் என்றால் ஒரு மனிதனுடைய மரணம் வரை கொண்டு போகலாம். ஒரு மனிதன் அதாவது ஒரு பொருளை வேறு ஒரு பொருளாக மாற்றிவிட முடியாது. கழுதிய மனுஷனாகவோ மனுஷன கழுதிய அந்த மாதிரி செய்துவிட முடியாது. உயிராக இருப்பவரை இறந்து போனவரை உயிர்ப்பிப்பதோ அந்த மாதிரியான செயல்களை செய்துவிட முடியாது. எது அல்லாஹ்வுடைய ஆற்றலோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதோ அந்த மாதிரியான செயலை செய்ய முடியாது. எந்த செயலை மனிதர்களுக்கு சிலர் சிலருக்கு செய்யலாம், சைத்தான்களால் இப்படிப்பட்ட செயல் நிகழும் என்று அல்லாஹு தஆலா விதியின் அடிப்படையிலே அனுமதித்திருக்கிறானோ அந்த காரியங்களை இவர்கள் செய்வார்கள். ஒரு மனிதனுடைய அறிவிலே தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாம், ஒரு மனிதனுடைய சிந்தனை சக்தியிலே தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாம், ஒரு மனிதனுடைய உடலிலே கடுமையான நோயை ஏற்படுத்தலாம், ஒரு மனிதனுடைய உடலிலே கடுமையான வலிகளை ஏற்படுத்தலாம். அதற்கு என்ன காரணம் என்று மருத்துவத்தால் அறிய முடியாது. மருத்துவத்தில் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தால் எல்லாம் சரியாக இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு இதனுடைய காரணம் புரியவில்லை. எத்தனையோ மருத்துவர்கள் கூட கடைசியில மருத்துவத்தில் இருக்கு நாங்கள் பார்த்த வகையில் உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்குது, நீங்க எங்கேயாவது போய் உங்க இமாம்கள்ட்ட ஓதி பாருங்க என்பதாக சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு செயல் கண்டிப்பாக ஷிர்கான செயல், சிஹர் என்ற செயல் ஷிர்கான செயல். சைத்தானை திருப்திப்படுத்தாமல் இதை செய்ய முடியாது. சைத்தானை திருப்திப்படுத்துறது ஷிர்க், சைத்தானை வணங்குவது ஷிர்க், சைத்தானுக்கு மகிழ்ச்சியூட்டும்படியான காரியங்களை செய்வது, அறுத்து பழகிடுவது, சைத்தானுடைய பெயரால் உச்சரிப்பது, சைத்தானை பார்த்து நீதான் என்னுடைய ரப்பு என்பதாக சொல்வது, மாதல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள் செயல்கள் இடம்பெறுகின்ற காரணத்தால் இந்த சூனியம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒரு பெரும் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 102வது வசனம். சூனியத்தை பற்றி அல்குர்ஆனிலே வந்திருக்கக்கூடிய வசனங்களில் முதலாவது வசனமும் குர்ஆனிலேயே இது குறித்து பேசப்படுகின்ற மிக முக்கியமான வசனமும் இது. இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சுலைமான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி யூதர்கள் தவறாக பரப்பி வந்த குற்றச்சாட்டை மறுக்கிறார். وَاتَّبَعُوا مَا تَتْلُو الشَّيَاطِينُ عَلَى مُلْكِ سُلَيْمَانَ وَمَا كَفَرَ سُلَيْمَانُ وَلَكِنَّ الشَّيَاطِينَ كَفَرُوا يُعَلِّمُونَ النَّاسَ السِّحْرَ وَمَا أُنْزِلَ عَلَى الْمَلَكَيْنِ بِبَابِلَ هَارُوتَ وَمَارُوتَ وَمَا يُعَلِّمَانِ مِنْ أَحَدٍ حَتَّى يَقُولَا إِنَّمَا نَحْنُ فِتْنَةٌ فَلَا تَكْفُرْ فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَزَوْجِهِ وَمَا هُمْ بِضَارِّينَ بِهِ مِنْ أَحَدٍ إِلَّا بِإِذْنِ اللَّهِ وَلَقَدْ عَلِمُوا لَمَنِ اشْتَرَاهُ مَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. அந்த ஆயத்துடைய கடைசி பகுதியை தான் இங்க நம்ம உங்களுக்கு எழுதியிருக்கோம். அந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், சுலைமான் நிராகரிக்கவில்லை, சுலைமான் குஃபுருடைய காரியத்தை செய்யவில்லை என்று அல்லாஹ் மறுக்கிறான். இது அந்த யூதர்களுடைய கூற்றுக்கு மறுப்பு. யூதர்கள் சொன்னது என்ன, சுலைமான் இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை அவர் வைத்திருந்தது ஜிங்களை சைத்தான்களை திருப்திப்படுத்தி ஜிங்களுக்கு வழிபாடு செய்து ஜிங்களை அடக்கி சூனிய கலையின் மூலமாகத்தான் அவர்கள் இவ்வளவு பெரிய ஆட்சிக்கு உரியவர்களாக இருந்தார்கள். ஜிங்களை சைத்தான்களை தங்களது கரத்திலே வசப்படுத்தி வைத்திருந்தார்கள். இப்படியாக ஒரு கதைகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பினார்கள். அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லும் பொழுது சுலைமான் சூனியத்தை கொண்டு ஜிங்களை கட்டுப்படுத்தி வைக்கவில்லை, சுலைமான் சூனியத்தை கொண்டு ஆட்சி செய்யவில்லை அப்படி சொல்லாமல் எப்படி ஆரம்பிக்கிறான், சுலைமான் நிராகரிக்கவில்லை என்று ஆரம்பிக்கிறான். இதிலிருந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், சூனியத்தை கொண்டு ஒரு காரியத்தை செய்பவர், சூனியத்திலே செய்பவர் குஃப்ரான காரியத்தை செய்பவர், குஃப்ரிலே சென்று விட்டவர். ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரித்தவர் இல்லை, ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள். ஏன் அல்லாஹ் சைத்தான்களை நிராகரித்தார்கள் என்று இந்த இடத்துல சொல்கிறான், அல்லாஹுவை வணங்காத காரணத்தால் ஒரு நிராகரிப்பு. இரண்டாவது காரணம் அல்லாஹ் சொல்கிறான், மக்களுக்கு அவர்கள் சூனியத்தை போதித்தார்கள். அப்ப சூனியத்தை போதிப்பதும் சூனியத்தை கற்றுக்கொள்வதும், ஒரு விஷயத்தை போதிக்கிறது குஃபர் என்றால் அதை கற்றுக்கொள்வதும் குஃபர். சூனியத்தை சைத்தான்கள் போதித்தார்கள், எனவே சைத்தான்கள் தான் காப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படியான சொல்லிவிட்டு கடைசியில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, எந்த மக்கள், அதாவது பாபிலுடைய மக்கள், சைத்தான்களிடமிருந்து சூனியத்தை கற்றார்களோ, வலக்கது அழிவு திட்டமாக அவர்கள் அறிந்திருந்தார்கள், யார் இந்த சூனியத்தை வாங்கிக் கொண்டாரோ, இந்த சூனியத்தை கற்றுக்கொண்டாரோ, அவருக்கு மறுமையில் நற்பாக்கியத்தினுடைய எந்த பங்குமே கிடையாது, அவருக்கு சொர்க்கமே கிடையாது. மாலஹு பில் ஆக்ரத்தி மின் ஹலா, யார் இந்த சூனியத்தை கற்று இந்த சூனியத்தை செய்தார்களோ, இந்த கலைக்குள் சென்றார்களோ, அவர்களுக்கு மறுமையிலே எந்த பங்குமே, மின் ஹலா அதாவது அறவே எந்த விதத்திலும் அவர்களுக்கு நல்பாக்கியம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல மிக தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சூனியம் என்பது ஒரு குஃபர், சூனியம் என்பது சைத்தான்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு செயல். இந்த சூனியத்துல நல்ல சூனியம் கெட்ட சூனியம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கு இந்த புதுசு புதுசா டெக்னாலஜி வர்ற மாதிரி இந்த மார்க்க விஷயத்திலையும் ஏமாற்றக்கூடியவர்களுடைய அந்த ஏமாற்று வழிகளும் புதுசு புதிதாக வருவதை பார்க்கிறோம். எப்படி நாங்க வந்து செய்யக்கூடிய இந்த சூனியம் வந்து சைத்தான திருப்திப்படுத்தி கிடையாது, நாங்க புராணத்த ஹதீஸ ஓதிதான், அதுவும் குறிப்பா இந்த யாருக்காவது யாரு மேலேயாவது முகப்பத்து வரணும், அல்லது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியை சேர்க்கணும், இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை சொல்லி அந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு நாங்கள் செஞ்சு தரோம் என்பதாக யாராவது சொன்னாலும், அதுவும் கண்டிப்பா சைத்தான்களுடைய அந்த துணை இல்லாமல் சிறுக்கான இந்த காரியங்களை செய்யாம முடியாது. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, ஓத வேண்டும், அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும். இதை தவிர நான் இந்த மாதிரியான காரியங்களை செய்து உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி தரேன், உங்களுடைய வியாபாரம் நல்ல விதமா நடக்கிறதுக்கு, உங்க மேலுள்ள பொறாமைகள் போவதற்கு, இப்படி சொல்லி அதுக்கு நான் புராணாயத்துதான் ஹதீஸைதான் பயன்படுத்துறேன் என்று சொன்னாலும், இந்த செயலிலிருந்து தௌபா செய்து வந்தவர்களுடைய தெளிவான ஸ்டேட்மெண்ட் படி கண்டிப்பாக சிறுக்கான காரியங்களை அவர்கள் செய்துதான் செய்கிறார்கள். மக்களை ஏமாத்துறதுக்கும் அப்பாவி நல்லவர்களை வழிகெடுப்பதற்காகவும் குரானை கொண்டு ஹதீஸை கொண்டு நாங்கள் செய்வோம் என்பதாக வெளிரங்கத்தில் சொல்லலாமே தவிர, ஆனா உள்ரங்கத்தில் அவர்கள் சொல்வது போன்று கிடையாது. அப்ப இந்த வசனத்துல தெளிவா அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் திட்டமாக அறிந்து வைத்திருந்தார்கள், யார் இந்த சூனியத்தை வாங்கினார்களோ. அப்ப இந்த இடத்துல இஷ்டரா விலைக்கு வாங்குறத சொல்றான், விலைக்கு வாங்குவது என்றால் எதுக்கு சொல்லப்படும், ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறது, அதுக்கு தான் விலைக்கு வாங்குதல் இஷ்டரா என்று சொல்லப்படும். இந்த இடத்துல ஏன் அல்லாஹு தஆலா யார் சூனியத்தை கற்றார்களோ என்று சொல்லாமல், புரியுதா, இந்த வார்த்தையை சொல்கிறான் என்றால் யார் சூனியத்தை கற்கிறார்களோ அவர்கள் அதற்கு தன்னுடைய ஈமானை விலை கொடுக்கிறார்கள். அல்லாஹ் பாருங்க, தங்களுடைய ஈமானை பறிகொடுக்காமல் தங்களுடைய நம்பிக்கையை விற்காமல் அவர்களால் அந்த சூனியத்தை கற்க முடியாது. ஆகவேதான் இஷ்டரா இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அடுத்து அல்லாஹுத்தால அவர்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தினுடைய சான்ஸே கிடையாது என்று சொல்லும் பொழுது, மா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலா, இந்த மின் என்பது தபீஹ், அறவே எந்த விதத்திலும் அவர்களுக்கு நஜாத் பாதுகாப்பு வெற்றி என்பது கிடையாது. அடுத்து உள்ள ஒரு வசனம் பாருங்க, சூரத்து நிசா நான்காவது அத்தியாயத்தினுடைய 51வது வசனம். அல்லாஹ்வுக்கான யூதர்களை பற்றி இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். வேதத்தின் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா, அவர்கள் சூனியத்தையும் சைத்தானையும் நம்புகிறார்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இந்த இடத்துல, குறிப்பா யூதர்களை பார்த்து, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனாவில் வாழ்ந்த அந்த யூதர்கள் தௌராத்தை கொண்டு அமல் செய்து இபாதத்து செய்து அல்லாஹ்விடத்தில் பேரு பெறுவதற்கு பதிலாக அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோற்கடிப்பதற்காக, அவர்களை பலவீனப்படுத்துவதற்காக, அவர்களை கொல்வதற்காக, அவர்களுடைய அழைப்பு பணியை தடுப்பதற்காக அவர்கள் சூனியத்தினுடைய துணையை நாடினார்கள், சைத்தான்களுடைய துணையை நாடினார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர இலல் லதீன ஊதூ நஸீபம் மினல் கிதாப் யுக்மினூன பில் ஜிபத். அவர்கள் சூனியத்தை, ஜிபத் என்றால் அஸ்ஸஹர், சூனியம், சூனியத்தை நம்பிக்கை கொள்கிறார்கள். வத்தாவூத், சைத்தானை நம்பிக்கை கொள்கிறார்கள். இந்த மாதிரி வேதம் கொடுக்கப்பட்டு கூட சைத்தானுடைய வழியிலே செல்பவர்கள் தான் காபிர்களை பார்த்து, முஷ்ரிக்குகளை பார்த்து, மூமின்களை விட நீங்கள் தெளிவான மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். புரியுதா? உண்மையிலேயே வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று தெரியும். ஆனால் அவர்கள் நமக்கு சாதகமாக இருப்பதை விட முஷ்ரிக்குகளுக்கு சாதகமாக இருப்பது அதிகமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் குறிப்பா இந்த வசனம் யாரை பற்றி இறக்கப்பட்டதென்றால், யூதர்கள் சில பேர் மக்கால போய் அந்த மக்காவுடைய முஷ்ரிக்குகளுக்கு சொன்னாங்க, நீங்க இருக்கிற மார்க்கம் ரொம்ப சரியான மார்க்கம், முகமது முகமதை பின்பற்றக்கூடியவர்கள் தான் வழிகட்டவர்கள் என்று சொன்னாங்க. இது எவ்வளவு பெரிய வெளிப்படையான ஒரு பச்சை பொய். ஏன் அப்படி பொய்யை துணிஞ்சு அவர்களால் ஏன் சொல்ல முடிந்தது? அவர்கள் ஏற்கனவே சைத்தானை நம்பியவர்கள், சூனியத்தினுடைய வழியிலே சென்றவர்கள். ஆகவேதான் அவர்களால் இப்படி துணிந்து அல்லாஹ்வுடைய பேரில் மார்க்கத்தில் பொய் சொல்ல முடிகிறது. இப்ப இந்த ரெண்டு வசனத்தையும் நல்ல கவனிச்சு பாருங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூனியத்தை பற்றி சொல்லும் பொழுது யுஃமினூன பில் ஜிபத், இந்த சூனியை யாரால செய்ய முடியும் என்றால், அல்லாஹ்வை நிராகரித்து சூனியத்தையும் சைத்தானையும் யார் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களால் தான் இந்த சூனியத்தையே செய்ய முடியும். அப்ப இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? சூனியம் என்பது அந்த கலை முழுமையாகவே, அதை கற்பது, கற்பிப்பது, அதை செய்வது, செய்ய சொல்வது, செய்ய தூண்டுவது, அதை செய்பவர்களுக்கு துணையாக இருப்பது, இது எல்லாமே எப்படிப்பட்ட பாவத்தில் வரும்? ஷிர்க், குஃப்ர், பெரிய ஷிர்க், பெரிய குஃப்ர்ல வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்று இந்த இல்ம் இல்லாததுனாலதான் குறிப்பா கிராமங்கள்ல, கிராமங்கள்னு கூட சொல்ல முடியாதுங்க, நீங்க மெட்ராஸ்ல மெரினா பீச்சுக்கு வியாழக்கிழமை மகரிபுக்கு நேரத்தில் அங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வரிசையா புர்கா போட்ட பெண்கள் வந்துகிட்டே இருப்பான். என்னடா கடலுக்கு இந்த மகரிபு நேரத்தில் சூரியன் மறைகிற நேரத்தில் வந்துகிட்டு இருக்கிறாங்களேன்னு பார்த்தா, ஒரு பொம்பளை தேங்காவை கொண்டு வருவாங்க, இன்னொன்று மாங்காவை கொண்டு வருவாங்க, இன்னொன்று கயிறை கொண்டு வருவாங்க, இன்னொன்று முருங்காவை கொண்டு வருவாங்க, என்னென்னத்தையும் கொண்டு வந்து அந்த கடலை கரைச்சி கரைச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். ஒன்று சூனியம் செய்வதற்காக, இன்னொன்று செய்யப்பட்ட சூனியத்தை சூனியத்தை கொண்டு நீக்குவதற்காக. இப்படி ஒன்று புதுசாக இவங்க சூனியம் செய்யறதுக்கு வந்து செய்வாங்க, இல்லைனா தனக்கு சூனியம் செய்யப்பட்டது என்ற நம்பிக்கையில அந்த சூனியத்தை சூனியக்காரனை கொண்டே நீக்குவதற்காக சைத்தானுக்கு வழிபாடு செஞ்சு மந்திரிச்சு கொண்டு வந்து அந்த கடல்ல கரப்பான். கவனிங்க, அடுத்து ஒரு ஹதீஸ் இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு عن النبي صلى الله عليه وسلم قال اجتنبوا السبع الموبقات மனிதனை நரக நெருப்பிலே தள்ளிவிடுகின்ற ஏழு பாவங்களை நீங்கள் விட்டு விலகிவிடுங்கள். அந்த பாவம் எப்படி என்றால், அதை செய்பவனை அந்த பாவம் கண்டிப்பாக நரகத்தில் தள்ளிவிடும். قالوا يا رسول الله وما هن அத்தகைய பாவங்கள் என்ன என்று நபி தோழர்கள் கேட்க, قال الشرك بالله, முதலாவது என்ன சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைத்தல், இரண்டாவது வஸ்திஹரு சூனியம். அப்ப பொதுவா சூனியம் சொல்லிட்டாங்க, எல்லா வகையான சூனியமும், அதை கற்பது, அதை செய்வது, பிறருக்கு செய்ய தூண்டுவது, சூனியக்காரனுக்கு உதவி செய்வது, இது எல்லாமே சிற்கல, அதாவது பெரும்பாவத்தில் வந்துடும், அறிவை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள். திருமணமானதற்கு பிறகு அவன் ஜினாவிலே சென்றிருந்தான், அல்லது முஸ்லிமானதற்கு பிறகு அவன் மதம் மாறியிருந்தான், அல்லது நாட்டிலே கலகம் ஏற்படுத்துவதற்காக அவன் ஆயுதம் ஏந்தி போர் செய்தான், இப்படிப்பட்ட குற்றங்களின் காரணமாகத்தான் அதுவும் மன்னராக இருக்கக்கூடிய ஹலீஃபாவாக இருக்கக்கூடியவருக்கு தான் அந்த உரிமை. அப்படி செய்தவங்களை கொள்ள வேண்டும் என்று. அப்படி இல்லாம போட்டிக்காக, பொறாமைக்காக, காசு பணத்துக்காக இந்த மாதிரி கொலை செய்வதற்கு தான் இதுவும் அந்த ஏழு பெரும்பாவங்களிலே ஒன்று. அடுத்ததாக வாக்குழு ரீபா, வட்டி வாங்கி பயன்படுத்துவது, வட்டி சாப்பிடுவது. வட்டி சாப்பிடுறதுன்னு என்ன, வட்டி வியாபாரம் செஞ்சு சோறு சாப்பிடுறது மட்டுமல்ல, வட்டியை அனுபவிப்பது. அது எந்த வகையில் அனுபவிச்சாலும் சரி, வட்டிக்கு வாங்கி வீடு வாங்கினாலும் சரி, வட்டிக்கு வாங்கி கார் வாங்கினாலும் சரி, வட்டிக்கு வாங்கி படிக்க வச்சாலும் சரி, எந்த வகையில வட்டியில் ஈடுபட்டாலும் சரி, அது எல்லாமே இந்த பாவத்தில் வரும். வாக்குழு மாலி ஏசி. அடுத்ததாக எத்தீமுடைய செல்வத்தை சாப்பிடுவது, எத்தீமுடைய செல்வத்தை அநியாயமாக பயன்படுத்துவது. அதை நீங்க நிர்வகிக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு நேரம் காலம் உழைப்பு செலவாகுது என்றால் அதுக்கு தகுந்ததாக கூலியாக நீங்க எடுத்துக்கொள்ளலாமே தவிர, ஒருவருடைய தந்தை இறந்து போக அந்த பிள்ளையினுடைய சொத்துகள் உங்களிடத்துல இருக்க, அந்த சொத்துக்களை உங்களது சொத்துக்களாக எடுத்து அனுபவிப்பது, இதுவும் ஒரு பெரிய பாவம். போர் நடக்கும் போது போர் மைதானத்தை விட்டு விட்டு விலகி போவது, ஜஹப் என்றால் போர். ஒழுக்கமுள்ளவர்கள் கெட்ட செயல்களில் ஈடுபடாதவர்கள், அப்பாவி என்று சொல்றோம்னா ஒழுக்கமானவங்க, நல்லவங்க, வெளியில தெருவில் போகாம ஒழுக்கமாக இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட பெண்களின் மீது பழி சுமத்துவது, அவர்களுடைய நடத்தையை பற்றி தவறாக விமர்சிப்பது. அப்ப இத்தகைய ஏழு பாவங்களை சொன்னார்கள். அந்த ஏழு பாவங்கள்ல முதலாவதாக சிறுக்கை சொன்னார்கள், அந்த சிறுக்கை ஒட்டி இரண்டாவதாக சூனியத்தை சொன்னார்கள். இப்ப நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே, இது வந்து குர்ஆனுடைய ஹதீஸினுடைய போங்கு இப்படித்தான், பாவம் என்று சொல்லப்படும் போது பொதுவா பல பாவங்களை அல்லாஹு தஆலா ஒரே லிஸ்ட்ல சேர்த்து சொல்லுவோம். அதாவது பின்னால் வந்த அறிஞர்கள் இதே குர்ஆன் ஹதீஸின் படி பாவத்தினுடைய தரத்தை பிரிச்சிருக்கிறாங்க. புரியுதா? எந்த பாவம் ஒரு மனிதனை நிரந்தர நரகத்திலே தள்ளிவிடும், அடுத்து எந்த பாவம் ஒன்று, அதாவது நரகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனை போட்டதற்கு பிறகு மன்னிப்பான், இல்லை என்றால் வேறு நன்மைகளினால் அல்லாஹ் அந்த மனிதனை மன்னிப்பான், எந்த பாவங்கள் அவற்றுக்கு அல்லாஹ்விடத்திலே தண்டனை இல்லை இருந்தாலும் அந்த மனிதனுடைய ஈமானிலே குறை ஏற்படுத்திவிடும், இப்படியாக பாவங்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். முதலாவது பாவம் என்ன, ஷிர்கு குஃபுரு நிஃபாக் நயவஞ்சகம், அப்புறம் ஷிர்கு குஃபுரு நிஃபாக் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும். இந்த பாவங்கள் எப்படிப்பட்டவை, ஒரு மனிதனை நிரந்தரமாக நரகத்தில் தள்ளிவிடும், சொர்க்கத்துக்கு அவன் வரவே முடியாது. அடுத்து சில பாவங்கள், அந்த பாவம் ரொம்ப பயங்கரமானது, எச்சரிக்கை உடையது, நரக வேதனையை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருப்பான், துன்யாலேயே வேதனையை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்திருப்பான். இப்ப ஒரு மனிதன் திருடுறான், அதுக்கு துன்யாலேயே தண்டனை இருக்கா இல்லையா, கையை வெட்டணும் இருக்கு. ஒரு மனிதன் ஜினா செஞ்சிடறான், அதுக்கு தண்டனை இருக்கு. கொள்ளை அடிக்கிறான், அதுக்கு தண்டனை இருக்கு. மது அருந்துறான், அதுக்கு தண்டனை இருக்கு. இப்ப இந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் எந்த வகையை சேர்ந்தவை, பெரும் பாவங்கள் என்று சொல்லப்படும். வேறு சில பாவங்கள் இருக்கின்றன, அந்த பாவங்களுக்கு முந்தைய இரண்டு பாவங்களுக்குரிய எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்காது, ஆனால் அதுவும் கண்டிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். அந்த இந்த வகையான பாவம் முந்தைய பெரும்பாவத்திற்கு துணை போகக்கூடியதாக இருக்கும், முந்தைய பெரும்பாவத்திற்கு துணை போகக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் திருப்பாவம்னு வரும். இந்த திருப்பாவங்கள் தான் நம்ம தொழும்போது, உரு செய்யும்போது, ஹஜ் உம்ரா செய்யும்போது, குர்ஆன் ஓதும்போது, வேற வேற நன்மைகள் செய்யும்போது இந்த திருப்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். புரியுதா? பெரும்பாவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பெரும்பாவங்களுக்காக தௌபா கண்டிப்பா கேட்கணும். தௌபா கேட்டாதான் அந்த பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படும். புரியுதுங்களா? அப்படி இல்லை, நாளைக்கு மறுமையில போன உடனே அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்து, அல்லாஹ் நாடினால் வேறு நன்மைகளால் மன்னிக்கிறான், இல்லை என்றால் அல்லாஹ் தண்டனையும் கொடுக்கலாம். சரி, இப்ப இந்த சூனியத்தை பற்றி நம்ம மக்கள் ரொம்ப ஒரு கவனக்குறைவு அல்லது இதனுடைய விபரீதத்தை தெரியாமல் இருக்கிறார். ஒரு பாவத்தோ ஒரு பாவம் எவ்வளவு மோசமானது, ஒரு பாவம் எவ்வளவு மோசமானது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நடக்கிறீங்க. ஒரு பாவம் எவ்வளவு மோசமானது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இரண்டு விஷயங்களை நீங்க பார்க்கணும். ஒன்று, மறுமையில் அது குறித்து அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள், புரியுதா? இரண்டாவது, அந்த பாவத்திற்கு துன்யாவிலே அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய தண்டனைகள். ஒரு பாவம் ரொம்ப பயங்கரமானது மோசமானது என்பதை அறிந்து கொள்வதற்கு இரண்டு விஷயங்கள் நமக்கு துணையாக இருக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில். ஒன்று என்ன, அந்த பாவத்தை பற்றி மறுமையில என்னென்ன தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. இன்னைக்கு மக்கள் ஏன் பாவத்தை நோக்கி ஓடுறாங்க? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் எப்படி என்றால், காட்டிலே ஒரு மனிதன் தீயை மூட்டினான், குளிர்காயிறதுக்காக, இருள வெளிச்சம் ஏற்படுவதற்காக தீயை மூட்டினான். ஆனா அந்த நேரத்தில் எக்கச்சக்கமான வீட்டில் பூச்சிகள் அந்த நெருப்பை பார்த்த உடனே வெளிச்சம் என்று ஓடி வருது, பல இடத்திலிருந்து பறந்து வருது. அதுக்கு தெரியல அந்த நெருப்பு என்பதாக, வெறும் வெளிச்சம் என்று தெரிந்து கொண்டு அந்த நெருப்பு நோக்கி வந்தது, நெருப்புக்குள்ளார போகுதுங்க வெளிச்சம் நினைச்சுக்கிட்டு அந்த நெருப்பு அவர்களை அந்த பூச்சிகளை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. அந்த மனிதன் உட்கார்ந்து இருக்கவன் பார்க்கிறான், ஆஹா என்னடா இது, நம்ம வெளிச்சத்துக்காக வேண்டி குளிர்காயத்துக்காக வேண்டி எரிச்ச நெருப்புல இப்படி வந்து விழுதுன்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கான், தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா அதுங்களுக்கு தெரியுமா? அதுங்களுக்கு தெரியாது ஏன் இவன் தள்ளுறான்னு சொல்லி. எல்லாம் அந்த நெருப்புல விழுந்து சாகருக்கு வர்ற மாதிரி, அது வர்றதை பார்த்தா அப்படி தெரியும், அந்த மாதிரி விழுந்து விழுந்து செத்து கொண்டிருக்கின்ற சொல்றாங்க. இதே போலதான் உங்களது இடுப்பை பிடித்து நரக நெருப்பிலிருந்து நான் இருக்க பார்க்கிறேன், ஆனால் நீங்களோ அதில் விழத்தான் முயற்சிக்கிறீர்கள். எல்லாமே நமக்கு இன்னைக்கு முஸ்லிம்கள் நாடுகளாகவோ தனி மக்களாகவோ கூட்டங்களாகவோ சொல்லுங்க பார்க்கலாம், பெரும்பாலான மிக முக்கிய தெளிவான விஷயமாகிய பெரும்பாவங்கள் இது என்று தெரியாமையா இருக்கு சொல்லுங்கம்மா. பட்டி வாங்குறது ஹராம் தெரியாதா? ஆடல் பாடல் இசை ஆபாசம் இதெல்லாம் ஹராம் தெரியாதா சொல்லுங்க? ஜினா ஹராம் தெரியாதா? ஆனா எப்படி இருக்காங்க பாருங்களே, அதில்தான் அவர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று விடுகிறார்கள். அப்ப ஒரு பாவத்தை நாம் அதனுடைய விபரீதத்தை அதனுடைய கடுமையை தெரிந்து கொள்வது, அல்லாஹ்விடத்தில் அது எவ்வளவு கடுமையான பாவம் என்று தெரிந்து கொள்வதற்கு, ஒன்று அது குறித்து எவ்வளவு அதிகமா அல்லாஹ்வுத்தாலா எச்சரிக்கை செய்திருக்கிறான் என்பதை பார்க்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஷிர்க்கு, இந்த ஷிர்க்கு குறித்து குர்ஆன்ல வசனத்துக்கு மேல வசனம், நீங்க எங்க வேணாலும் குர்ஆனை திறந்து படிங்க, ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் முடிக்கிறதுக்குள்ள அந்த அல்லாஹ்வுத்தாலா ஷிர்க்கை பத்தி கண்டிச்சிருக்கோம். அப்ப இவ்வளவு கண்டிப்புகளை அல்லாஹ் சொல்லி இருப்பதிலிருந்து ஷிர்க்கு எவ்வளவு மோசமானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே போலதான் பெரும்பாவங்கள் அதற்கு குர்ஆனையும் ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளை வைத்து அந்த பாவம் எவ்வளவு ஒரு அல்லாஹ்விடத்துல வெறுப்பான. நீங்க வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க, அந்த பாவத்துக்கு தண்டனை எவ்வளவோ அது ஒரு பக்கம், இன்னொன்னு அல்லாஹ்வுடைய வெறுப்பு என்பது எவ்வளவு பயங்கரமானது. நாளைக்கு நரகத்துல நரகவாசிகள் வேதனை அனுபவிப்பாங்கல்ல, அந்த வேதனைகள் அது எவ்வளவு பயங்கரமான வேதனை, அந்த வேதனையிலேயே பெரிய வேதனை. ஒரு வேதனை என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நம்மை வெறுத்து விட்டான், இனி அல்லாஹ் நம்மிடத்துல பேசவே மாட்டான், அல்லாஹ்விடத்துல முறையிடவே முடியாது, அல்லாஹ்வுடைய கோபமும் சாவும் இறங்குகிறது என்று தெரிந்து உடனே வேதனையிலேயே பயங்கர வேதனையாகும். எப்படி சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் போது, ரிவா கிடைக்கும் போது இன்பத்திலேயே பெரிய இன்பமாக அது இருக்குமோ, எல்லா நியமத்துகள் சொர்க்கத்துல ஒரு சொர்க்கவாசி போனா என்னென்ன நியமத்துகள் படிச்சிருக்கீங்க, அதுலேயே பெரிய நியமத்து எது, அல்லாஹ்வுடைய ரிலா கிடைக்கிறது. அந்த மாதிரி நரகவாசிகளுக்கு அவர்களுடைய தண்டனையிலேயே பெரிய தண்டனை என, ரப்புல் ஆலமீன் வெறுத்து விட்டான், இனி அவருடைய கருணையே நமக்கு கிடைக்காது என்று அவர்கள் நிராசையாகும் போது அது அவர்களுக்கு அவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை வேதனையை கொடுக்கும். அப்ப இரண்டாவது விஷயம், அந்த பாவத்துக்கு துன்யாலையும் அல்லாஹு தஆலா தண்டனையை சொல்லியிருந்தால் அது இன்னும் ஒரு பெரிய ஒரு பாவமாக எடுத்துக்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்ப ரெண்டு விஷயம் நல்ல கவனிங்க. இப்ப துன்யால ஒருத்தன் முஷ்ரிக்காவே இருக்கான், அல்ல அவன் ஒண்ணு சொல்றதில்ல. ஒண்ணு சொல்றதுன்னா என்ன, அவன் கொள்ளுங்க வைங்கன்னா கிடையாது. மார்க்கத்துல நிர்பந்தம் கிடையாது. நாட்டத்தை பொறுத்து நமக்கு வேலை பொறுப்பு என்ன, அழகிய முறையில் அவர்களை அழைக்கணும், அவ்வளவுதான், சரியா? ஆனா இதே நேரத்தில் ஒரு மனிதன் ஈமானில் வந்துவிட்டு முஸ்லீமாக மாறிவிட்டு திரும்ப குஃப்ரில ஷிர்கில சென்றால் அது அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்படாத ஒன்று, இர்த்திதால், புரியுதுங்களா? அதுக்கு அல்லாஹ்விடத்தில் மரண தண்டனை தான். இப்ப ஒரு மனிதன் அவன் முஸ்லீமாக இருக்கிறான் அல்லது ஒரு காஃபிரா இருக்கிறான், நல்ல கவனிங்க. இப்ப முஸ்லீமாக இருந்து கொண்டு, முதல்ல முஸ்லீம பத்தி பேசுவோம், முஸ்லீமாக இருந்து கொண்டு அவன் இந்த சூனிய செயலை செய்தால், முஸ்லீமாக இருந்து கொண்டு அவன் சூனிய செயலை செய்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி அவனுக்கு தண்டனை அவனுடைய மரண தண்டனை தான், புரியுதுங்களா? அப்ப எந்த அளவுக்கு இது பயங்கரமான குற்றம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு முஸ்லீம் இந்த செயலை செய்தால், இப்போ மற்ற சில பாவங்கள்லாம் இருக்கு, உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் ஒருத்தனை கொண்டுடலாம், கொலை செஞ்சிடலாம். இப்ப யார் கொலை செய்யப்பட்டார்களோ அவர்களுடைய உறவினர்களுக்கு அனுமதி, எப்படி அனுமதி? ஒன்னு தீயத்து வாங்கி கொண்டு, நஷ்டஈடு வாங்கி கொண்டு மன்னிக்கலாம், இல்லைன்னா கூட அல்லாவுக்காக மன்னிக்க விரும்பினால் கூட மன்னிச்சிடலாம், புரியுதுங்களா? அதே போல திருடினவங்க தன்னுடைய அந்த திருட்டு குற்றத்தை உணர்ந்து அதிகாரிகள் பிடிக்கிறதுக்கு முன்னாடி தானா முன் வந்து மனசு வருந்தி, நான் இந்த மாதிரி திருடிட்ட, தப்பு செஞ்சுட்டேன், இந்த பொருள் இந்த இருக்கு, இதை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலும் கைவிடப்படாது, புடிச்சிருப்பதுன்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? ஆனா நல்ல கவனிங்க, இந்த சூனியத்தை செய்தவன் மட்டும், யாரு இந்த சூனியத்தை ஒருத்தன் செஞ்சுட்டானா அவனுக்கு தௌபாவே கிடையாது. தௌபாவே என்ன? அவனை கொல்வதுதான். அவனா தௌபா கேட்டுட்டேன், திருந்திட்டேன், வச்சுட்டேன்னு சொன்னாலும் கிடையாது. மறுமையில போய் நீ பாத்துக்க வேண்டியதுதான். துன்யால அவனுக்கு தண்டனை என்ன? அவனை வாளால் வெட்டுவது தான். துன்யால அவனுக்குரிய தண்டனை வாளால் வெட்டுவது. அப்ப இதிலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் இந்த சூனியம் என்பது இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த சூனியத்தால அவன் ஷிர்கான செயல்களில் விழுவது மட்டுமல்ல, அவன் இந்த சூனியத்தால் பிறருடைய உயிருக்கு, அவர்களுடைய ஆன்மாவிற்கு, அவர்களுடைய வாழ்க்கைக்கு தொந்தரவு தரக்கூடியவனாக இருக்கிறான். அதனாலேயே இவனுக்கு இந்த தண்டனை. அதனாலதான் சூனிய செய்யக்கூடியவன் காபிராக இருந்தால், சூனிய செய்யக்கூடியவன் காபிர் முஷ்ரிக்காக இருந்தால் அவன் முஸ்லிம் நாட்டில் பெற்றுக் கொள்ளப்படுவானே ஆனால் அவனுக்கும் தண்டனை மரண தண்டனை தான். ஏன்? அவன் குஃபுர்ல இருந்தாங்கன்னு கிடையாது, சூனியம் செய்தான் என்ற காரணத்தினால. இதுதான் பெரும்பாலான சஹாபாக்கள், பெரும்பாலான தாபிகள், இமாம்களுடைய முடிவு. அலி ஹசன் அடுத்த ஹதீஸ் பாருங்க, இமாம் திருமதி அறிவிக்கிறாங்க, 1380 ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லா சொன்னதாக. ஆனா ஹதீஸ் கலையில அறிஞர்களுடைய ஆய்வின்படி இது ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வரப்படுகின்ற அறிவிப்புகள் தான் சரியான அறிவிப்பு என்பதாக சொல்றாங்க. அப்ப ஒரு சஹாபி சொன்னாலும், நல்ல கவனிங்க, ஒரு சஹாபி ஒரு கருத்தை சொன்னாலும் எதில் அறிவை கொண்டு சொல்ல முடியாது என்ற நிலை இருக்குமோ, எதில் தன்னுடைய அறிவை பயன்படுத்த முடியாது என்று இருக்குமோ, அந்த விஷயங்கள்ல சஹாபி ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்தாகத்தான் இருக்கும், புரியுதுங்களா? சாஹிர் சூனியம் செய்பவருடைய தண்டனை, தர்பத்தும் விசை வாழினால் ஒரே வெட்டாக வெட்டினதான், ரெண்டு வெட்டு கிடையாது, தர்பத்தும் விசை. அடுத்த ஹதீஸ் பாருங்க, அபுதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்யறாங்க, 2646 அன் அம்ரு இப்னு தீனாரின் சமீஅ பஜாலத யுஹத்திது அம்ரு இப்னு அவ்ஸின் وابا الشعثاء قال كنت كاتبا لجزء ابن معاويه عم الاحنف بن قيس احنف بن قيس என்பவர்கள் இவர்கள் ஒரு பெரிய சஹாபி. இவர்கள் ஒரு ஊர்ல கவர்னரா இருக்கிறாங்க. அவருக்கு எழுத்தாளராக இந்த சஹாபி இருக்கிறார், இந்த தாபிஈ இருக்கிறார். அதாவது அமர் இப்னு ஆஸ் என்பவர்கள், அமர் இப்னு அவ்ஸ் என்பவர்கள். அப்ப சொல்றாங்க, கலீபா உமருடைய கடிதம் எங்களுக்கு வந்தது. இது ஜாஅனா கிதாபு உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வப்போது ஹதீஸ்கள் மற்ற ஒழுக்கங்களை எழுதி தன்னுடைய கவர்னர்களுக்கு அனுப்புவாங்க. அப்ப உமருடைய கடிதம் எங்களுக்கு வந்தது. கபில மௌத்திஹி பிஸனத்தின், அவர்கள் மரணிப்பதற்கு ஓர் ஆண்டுக்கு முன்பாக. அதில் அவர்கள் எழுதியிருந்தார்கள், ஊக்குதுலு குல்ல சாஹிரின், எல்லா சூனியக்காரர்களையும் நீங்கள் கொண்டு விடுங்கள். யாரெல்லாம் சூனியத்தில் செல்கிறார்கள் என்று அறியப்பட்டதோ, ஊக்குதுலு குல்ல சாஹிர், சூனியம் செய்பவர்கள் எல்லோரையும் நீங்கள் கொண்டு விடுங்கள். முஹம்மது இமாம் மாலிக், உங்களுக்கு தெரியுமா மாலிக் எல்லா ஹதீஸ்களை அது போல சுத்தர்களை அறிஞர்களையே ரொம்ப மூத்தவர். அவங்களுடைய கிதாபு தான் முவத்தா. அவர்கள் பதிவு செய்கிறார்கள், சஹத் இப்னு ஜுராரா என்ற சஹாபியுடைய மகனுடைய மகனார் மூலமாக, அன்னஹு பலகஹு அன்ன ஹஃபஸத் ஜௌத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதலத் ஜாரியதன் லஹா ஸஹரத்ஹா வகத் கானத் தப்பரத்ஹா فأمرت بها فقتلت. حفصة رضي الله عنها அவர் ஒரு அடிமை பெண், நான் மூத்தாய்தான் உனக்கு சுதந்திரம் என்பதாக அந்த அடிமை பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சிருந்தான். சுதந்திரத்துல ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு வாழ்நாள் இருக்கும் போதே நீ சுதந்திரம் ஆயிட்டேன்னு சொல்லி விடுதலை செஞ்சிருது, இன்னொன்னு நீ வாழ்நாள் வரைக்கும் எனக்கு அடிமையாயிருப்ப, அதுக்கு பிறகு நான் மூத்தாய்தா உனக்கு அவசரப்படக்கூடிய புத்தி. இந்த பெண்ணு பார்த்தாங்க, ஹப்சா மௌத்தா போயிட்டா நமக்கு சுதந்திரம், அப்ப ஹப்சாவை எப்படி சீக்கிரமா மௌத்தாக்குறது? உடனே சூனிய செஞ்சுட்டாங்க. யாருக்கு? ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அவர்களுக்கு இந்த மாதிரி கடுமையான நோய் கஷ்டம் பார்த்த உடனே அதுக்கப்புறமாக அவங்களுக்கு தெரிய வருகிறது, இந்த அடிமை பெண்ணு தான் தனக்கு சூனியம் செஞ்சுதான். கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்ட உடனே, ஆமா நான் செஞ்சேன், ஏன் செஞ்சேன்னு கேட்கும்போது, நீங்க சீக்கிரமா மௌத்தா போனும், நீங்க மௌத்தா போயிட்டா நான் சுதந்திரமானவன் சொன்னீங்கல்ல, அதனாலதான் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அவர் அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட உடனே ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா கட்டளை இடுகிறார்கள், அந்த பெண்ணை கொன்று விடும்படி அந்த பெண் கொல்லப்படுகிறார். அப்ப இந்த ஹதீஸுகள் இருந்தும், இன்னும் பல ஹதீஸுகள் இருந்தும், குர்ஆனுடைய ஆயத்துகள் இருந்தும் இந்த சூனியம் என்பது எவ்வளவு மோசமானது, எவ்வளவு பயங்கரமான ஒரு செயல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வெறுப்பான செயல், துன்யாவிலும் இழிவை தரக்கூடியது, ஆகிரத்திலும் இழிவை தரக்கூடிய செயல் என்பதாக நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல இன்னொரு சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. ஆரம்ப காலத்துல முஹ்தஸிலா என்று ஒரு கூட்டம் இருந்தாங்க. இவர்கள் சூனியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதெல்லாம் சூனியம்னா ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சூனியத்தை மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. குர்ஆன் ஹதீஸை அதில் உள்ளபடி நம்பி ஏற்று பின்பற்றக்கூடிய மக்களாகிய அஹ்லு சுன்னத் வல் ஜமா, இப்ப ஊர்ல ஒரு கூட்டம் இருப்பாங்க சுன்னத் வல் ஜமாத்னு, அதை கண்டுக்காதீங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமா என்று சொல்லப்படுகின்றவர்கள், சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, நீங்க பாயிண்ட் பாயிண்டா சொல்றேன், சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, அதை கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் குஃப்ரு, அதை செய்வதும் அது சம்பந்தமான செயல்களில் ஈடுபடுவதும் அல்லது பிறரை ஈடுபட தூண்டுவதும் இதுவும் குஃப்ரு ஷிர்க்கு, இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அடுத்ததாக, ஒருவன் யாருக்காவது சூனியம் செய்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அந்த சூனியம் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சூனியத்துக்கென்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சுய சக்தி கிடையாது, அல்லாஹ் நாடினால்தான் அது அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். 102வது வசனம் பக்கரால அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அந்த சூனியத்தை கொண்டு அவர்கள் எவருக்கும் தீங்கு செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தாலே தவிர. அப்ப இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, அதை ஒரு மனிதனால் செய்ய முடியும். அப்படி செய்தால் யாருக்கு அது செய்யப்படுகிறதோ அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். கொஞ்சம் தூங்குறவங்க எல்லாம் கவனமா கேளுங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அது யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ய முடியாது. இதுதான் நம்ம நம்பணும். புரியுதா? இன்றைக்கு நம்மிலிருந்தே உருவான ஒரு கூட்டம், குர்ஆனை நாங்க ரொம்ப தூய்மையா பின்பற்ற போறோம், ஹதீஸ்களை எல்லாம் களையெடுத்து ரொம்ப சரியா பின்பற்ற போகிறோம் என்று சொல்லி நாளுக்கு நாள் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இப்ப மக்களை வந்து சூனியத்திலிருந்து தடுக்கணும், சூனியத்துல மக்கள் நிறைய பேர் போறாங்க, இந்த மாதிரி அவர்களுக்கு கிருத்திரவமா மூடன். சூனியத்துக்கு மக்கள் போகாம தடுக்கணுங்கிறதுக்கு எச்சரிக்கைகளை சொல்லணும். அது எவ்வளவு பெரிய பாவங்கிறது சொல்லணும். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்க ஒரு பார்வையை ஊட்ட போடலாமா போட முடியும். அப்படி போட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? சூனியம்னா ஒண்ணு கிடையாதுனாலும் சும்மா, சூனியம்னா ஒண்ணு கிடையாதுனாலும் சும்மா அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? செலுத்திப்பட்டு அதுக்கு நிறைய வியாக்கியானம், குர்ஆன் ஆயத்தை அப்படி வளர்ச்சி இப்படி வளர்ச்சி. இந்த 102வது ஆயத்து இருக்கு பாருங்க, அல்பக்கரான இதுக்கு மட்டும் 10 editions 10 மாதிரி தர்ஜுமா செஞ்சு முடிச்சிட்டான் குழப்பத்தில். அப்புறம் நிறைய ஹதீஸுகளை மறுக்கிறது, புகாரில உள்ள ஹதீஸ மறுத்தாங்க, அதை மறுத்தாங்க, இதை மறுத்தாங்க, எல்லாம் மறுத்துட்டு கடைசியில பாருங்க. இதுதான் வடிகேட்டுடைய உருவத்தை முகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். சரியான ஹதீஸ் எல்லாம் மறுத்தாங்க, மறுத்துட்டு பலவீனமான ஒரு ஹதீஸை வச்சு மக்களால கண்டுபிடிக்க முடியாது. யாருக்கும் எங்க போய் முஸ்லிம் அகமதுடைய ஒரு அறிவிப்பை தேடி அதனுடைய அறிவிப்பாளர் தேடி தரம் பார்க்கறதுக்குள்ளார இவங்களுக்கு ஹயாத்து முடிஞ்சும். அது ஒரு பலவீனமான அறிவிப்பு. அந்த பலவீனமான அறிவிப்பை சொல்லி மக்களை அப்படியே பயமுறுத்தி பாத்தீங்களா. இந்த ஹதீஸ்ல எப்படி வந்திருக்குது, அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னா நோனியும் 3 பேர் சொல்றதுக்கு போக மாட்டாங்கன்னு அந்த ஹதீஸ்ல வருது. இந்த மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்கு, 3 பேர் போக மாட்டாங்க, பல விஷயம் பல நேரங்களில் பல மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு வார்த்தை என்ன வருதுன்னா முஃமினும் பிசஷரி, நல்லா கவனிங்க, சிஹரை ஈமான் கொள்ளக்கூடியவனு வருது. எப்படி வருது? சிஹரை, நல்லா கவனிங்க, முஃமினும் பிசஷரின்னு வருது. இவங்க எப்போதுதான் தங்களுக்கு வந்து வளர்ச்சி ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுறதா அறுதியை சொல்லவே மாட்டாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் வச்சுதான் விளையாடுவாங்க. அப்ப இந்த மூமின்ங்கிற வார்த்தைக்கு சிறுவை நம்பிக்கை கொண்டவர்னு சொல்லிட்டு தமிழ் அர்த்தம் செஞ்சு சொல்றாங்க. பாத்தீங்களா, சூனியம் இருக்கு, சூனியத்தால பாதிப்பு ஏற்படும் நம்புறீங்களா? நீங்க சூனியத்தை ஈமான் பண்றீங்க, சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப சூனியம் இருக்கீங்களா? சூனியம் இருக்குன்னு சொன்னா புரியுதா இல்லையா உங்களுக்கு? சூனியம் இருக்குன்னு சொன்னா சொர்க்கம் போக முடியாதுன்னு வருது. முஃமினும் சூனியத்தை நம்பக்கூடியவர் வருமா, சூனியத்தை நம்பக்கூடியவர் சொர்க்கம் போக மாட்டார். சூரியன் இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க சூரியத்தை நம்பிட்டீங்க. சூரியம் புரியுதா இல்லையா? சூரியன் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா சூரியத்தை நம்பிட்டீங்க, சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு சொன்னவன மக்கள் ஆமாண்ணா சூரியன் இல்லடா, சூரியன் இல்லடா ஆயிடுச்சு. இதுக்கு எப்படி உதாரணம் சொன்னாங்க கேளுங்க. இந்த ஹதீஸ்ல இது வந்து முதல்ல அறிவிப்பாளர் அடிப்படையில பலவீனமானது. சரி, நமக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை. இந்த ஹதீஸ்ல என்ன வார்த்தை வருது? முஃமினும் பிசஹரி, சூனியத்தை சிஹரி ஈமான் கொள்பவன் வருது. என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது? சிஹரி இருக்கு என்று சொல்பவன் அங்க வரல. புரியுதா? சிஹரை ஏற்றுக்கொண்டவர் என்று வரல. எப்படி வருது? சிஹரை ஈமான் கொண்டவர் வருது. அப்ப ஈமான் என்றால் என்ன அர்த்தம்? நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் என்று சொல்றோம், ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறோம், வேதத்தை ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறோம். என்ன அர்த்தம் இருக்கு? அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் என்றால் அல்லாஹ் என்பவன் ரப்பு, அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது, அவன் தான் படைத்தான், அவன் தான் மாபூத் என்று நம்புவது. நபிமார்களை ஈமான் கொண்டோம் என்றால் என்ன அர்த்தம்? நபிமார்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் உண்மையானவர்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு தூது செய்தியை சொல்வதற்காக வந்தவர்கள். அதான் அதுக்கு அர்த்தம். வேதங்களை ஈமான் கொள்கிறோம், என்ன அர்த்தம்? வேதங்கள் என்பது அல்லாஹுவால் இறக்கப்பட்டவை, அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் உண்மையானவை, அவற்றை கொண்டு நாம் அமல் செய்ய வேண்டும். இதுக்கு பேர் தானே ஈமான் கொள்வது. இப்ப
இந்த இதுதான் சரியான அர்த்தம். ஈமான் என்பதற்கு சரியான அர்த்தம் என்ன? இதான் அர்த்தம். அப்ப ஹதீஸ்ல சொல்லப்பட்டது, ஹதீஸ் பலவீனமா இருந்தாலும் ஹதீஸில் சொல்லப்பட்டபடி கருத்து தெரியலாம். ஏன் சூனியத்தை ஈமான் கொண்டவர் என்றால் என்ன அர்த்தம் வரும்? சூனியத்தை கொண்டு பாதிப்பு ஏற்படும். சூனியத்தை செய்பவர், அதை ஏற்றுக்கொள்பவர், சைத்தானுக்கு அந்த ஆற்றல் இருக்கு என்று நினைத்து சைத்தானை வணங்குபவர், சைத்தானை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த செயலை செய்பவர். எப்படி அல்லாவை நம்பக்கூடியவர் என்றால் என்ன அர்த்தம்? ஈமான் கொள்ளக்கூடியவர் என்றால் அல்லாவை வணங்கக்கூடியவர். புரியுதா இல்லையா? அந்த அர்த்தம் தான் வரும். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? சூனியம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னாலே அது இந்த ஹதீஸ்ல கட்டுப்படும் சொன்னாங்க. அப்படி பார்த்தா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிற பாருங்க. இப்ரீஸ் இருக்கானா இல்லையாமா? சைத்தான் இருக்கானா இல்லையா? இப்ப இப்ரீஸ் இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? இப்ரீஸ் இருக்காங்க. இப்ப நல்லா கேவீங்க கேட்கிற கேள்வி, இப்ரீஸ் நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? இப்ரீஸ் ஈமான் கொண்டீங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ரீஸ் என்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்வது ஈமான்ல உள்ளது. இப்ப இப்ரீஸை நிராகரிக்கணும், சூனியத்தை நிராகரிக்கணும் மாதிரி. இப்ரீஸை நிராகரிக்கிறதுக்கு அர்த்தம் இப்ரீஸ் ஒருத்தன் கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம். மக்கள் சைத்தான வணங்குறாங்க, திரைய வணங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக சைத்தான ஒருத்தன் இல்லவே இல்லை, இப்ரீஸ் ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு சொல்றதா புத்திசாலித்தனம்? புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்ளீஸை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். எப்படி நம்புறோம்? அதாவது இப்ளீஸ் என்ற ஒருத்த சைத்தானை கெட்டவனை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அவனை ஈமான் கொள்றதல்ல, அவன் இருக்கிறான் என்று நம்புறது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அவனை ஈமான் கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? அவனை வழிபடுவது. அதை யார் செய்யறான்? சிலை வணங்கிகள் செய்யறாங்க, மற்றவங்க செய்யறாங்க. மூமின்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு சைத்தானை இப்ளீஸை நிராகரிக்கிறோம். அப்ப இப்ளீஸை நிராகரிக்கிறோம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, வழிபடுவது. புரியுதா? அப்ப இதே மாதிரிதான் சூனியம் இருக்கு என்று நம்புவதும், சூனியத்தால் அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படும் என்று நம்புவதும் அது ஈமான்ல உள்ளது. எது குஃப்ருல உள்ளது? சூனியம் சக்தி, அதற்கு சக்தி இருக்கிறது, சூனியத்தை செய்வது, சூனியத்தை கொண்டு சைத்தானை வழிபடுவது, அதுதான் சிறுக்கு குஃப்ருல உள்ளது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறது, அந்த ஹதீஸ் ஒரு கால் ஒரு வாக்குவாதத்திற்கு ஆதாரத்திற்கு தகுதியானது என்று ஏற்றுக்கொண்டாலும் அதுல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? சிஹரை ஈமான் கொண்டவர் என்று வந்திருக்கு. அப்ப ஈமான் கொண்டவர் என்றால் என்ன அர்த்தம்? அதை செய்பவர், அதில் ஈடுபடக்கூடியவர், அந்த சூரியத்தை கொண்டு சைத்தானை வணங்கக்கூடியவர் என்று அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப இதிலிருந்து அவங்களுடைய வாதம் எவ்வளவு தவறானது, இதுக்காக குர்ஆன் ஆயத்துல எவ்வளவு புலவர்களை செய்யறாங்க, சரியான ஹதீஸ்களை எவ்வளவு மறுக்கிறாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த தாருல்ஹுதா நெட்ல யூடியூப்ல 7 மணி நேரம் இது குறித்த தனி வகுப்பு இருக்கு. இந்த சூனியங்கிற தலைப்பிலேயே 7 hours உங்களுக்கு அந்த கிளாஸ் இருக்கு. இந்த ஆயத்துக்கு அந்த சூரத்தின் பக்கராவுடைய 102வது அதிகமா யாருக்கு விளக்கம் தேவையோ நீங்க அதை பாத்தீங்கன்னா இஷா புரியும். இந்த சூனியம் இது நிறைய பிரான்சஸ் இதுல இருக்கு. சூனியம் என்பது ஒரு விஷயம் மட்டுமல்ல, இந்த சூனியத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதுவும் அந்த சூனியத்தினுடைய வகைகளை சேர்ந்ததுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாடத்தினுடைய தலைப்பு பாப் பயானி ஷைஇன் மின் அன்வாஇ தஹ்ரீம், அன்வா நவ்வுடைய பண்பை, சூனியத்தின் வகைகளில் சிலவற்றை விவரிப்பது. பயான் என்றால் விவரித்தல். அல் ஹய்யான் قال حدثني قطر بن قبيصة عن عبيه أنه سمع رسول الله صلى الله عليه وسلم قال إن العيافة والطرق والطيرة من الجبت. دنيا إن العيافة என்பதற்கு ஏற்கனவே உங்களுக்கு அர்த்தம் சொல்லிருக்கோம். என்ன அர்த்தம்? சூனியம். இயாஃபா இது ஒரு செயல், உங்களுக்கு அர்த்தம் சொல்றோம். அடுத்தது தர், மூன்றாவது தியரம். இந்த மூன்று காரியங்களும் சூரியத்தை சேர்ந்தவைதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை நான் கேட்டேன் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு தாபிஈன்கள் ஒருவர் சொல்கிறார் விளக்கம், இயாஃபா அல்லது அயாஃபா ஜத்ரு பைரி. அதாவது இப்ப நீங்க தமிழ்நாட்டில் பார்த்திருப்பீங்க, ரோடு ஓரத்துல ஒரு கிளிய ஒரு கூண்டுல புடிச்சு போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு நாலஞ்சு காடு, ஒரு பத்து பதினஞ்சு காடு வச்சிருப்பாரு. அந்த கிளிய திறந்து விட்டுட்டு அதுக்கு ஒரு கை கையில ஒரு விதையை காட்டுவாரு. அது நேரம் வந்து ஒரு அட்டையை எடுத்து கையில கொடுத்துட்டு அந்த விதையை வாங்கிட்டு அது பாட்டு போடும். அந்த மாதிரி அதை படிக்க வச்சிருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க கிளி ஜோசியன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அரபு கிரகத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஏற்கனவே இதுக்கு உங்களுக்கு சுருக்கமா சொன்னோம். ஏதாவது ஒரு செயலை செய்யறதாக இருந்தா உட்கார்ந்து இருக்கிற பறவைய விரட்டுவாங்க. போய் அப்படி விரட்டின உடனே அந்த பறவை பறக்கும். அது எப்படி பறக்குதோ அதை வைத்து அவர்கள் சகனம் பார்ப்பார்கள். வலது பக்கம் பறக்குதா, இடது பக்கம் பறக்குதா, நேரா பறக்குதா, அதை வைத்து அந்த காரியத்தை செய்யலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. இதுவும் சூனியத்தின் வகையை சேர்ந்ததுதான். இதுவும் சிஹர், சூனியத்தினுடைய வகையை சேர்ந்ததுதான். கவனிச்சுக்குவாங்க. அடுத்து தர்க். தர்க் என்று சொன்னால், நீங்க இந்த சூனியம் செய்யறவங்கள பற்றி எதுவும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அதாவது பல மாதிரி அவங்க செய்வாங்க. சூனியம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஜின்னு சைத்தான் ஏவப்பட்டிருக்கு என்று கண்டுபிடிப்பதற்கு. அப்ப மணல் இருக்கிற சுத்தமான மணல், அந்த மணலை கொண்டு வந்து வச்சு அந்த மணல கோடு கூட போடுவாங்க. அதுக்கு பிறகு அதுல சில மந்திரங்களை ஓதுவாங்க. அவங்க சைத்தான்களை திருப்திப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை ஓதுவாங்க. அதுல சில மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படும். அதை வைத்து அவர்கள் கண்டுபிடிப்பாங்க, இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தரப்பு, அதாவது பூமியில் மண்ணில் கோடு போடுவது. அடுத்தது ஒரு துயரம். துயரம் சொன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம், சகுனம் பார்ப்பது. இந்த மூன்றுமே சூனியத்தின் வகைகளை சேர்ந்ததுதான். இந்த மூன்றுமே சூனியத்தின் வகைகளை சேர்ந்ததுதான். ஹசன் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு ஷைத்தான். இந்த மூன்று காரியங்களையும் மக்களுக்கு கற்பிப்பதும் அதில் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதும் ஷைத்தானுடைய வேலைகள். அப்ப ஷைத்தானுடைய வேலையை கொண்டு திருப்திப்படுவது இது குஃப்ரா ஈமானா, ஈமானா ஷிர்கா, குஃப்ரு ஷிர்க். புரியுதுங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி அதே போலதான் நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு கோப்பையில தண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க. அப்புறம் சின்ன குழந்தைய பாலியலாகாத குழந்தைக்குரிய கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. அல்லது இந்த நகை இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நகத்துல ஓதுவாங்க. பாலியலாகாத ஆம்பளை பிள்ளை பொம்பளைக்குரிய கூட்டிட்டு வந்து அந்த நகத்தை பார்க்க சொல்லுவாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியாது. புரியுதா? இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே அடுத்தது கூட அது பத்தி வரும். அப்ப இந்த மாதிரி என்ன ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா செயல்களும் எந்த வகையை சேர்ந்தது? ஜிபுத், சிஹருடைய வகையை சேர்ந்தது. இதை செய்பவனோ, இதை செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடியவனோ ஷைத்தான். இந்த ஷைத்தானுடைய துணை இல்லாம செய்ய முடியாது. அது பாருங்க, பாபு மாதா ஃபில் குஹான், காஹினுடைய பண்மை. குஹான் காஹின் என்றால் ஜோசியம் பார்ப்பவர்கள், குறி சொல்பவர்கள். காஹினுடைய பண்மை தான் குஹான். அதாவது இந்த பாடத்துல இமாம் அவர்கள் இந்த சூனியம், சூனியம் சார்ந்த விஷயம் நல்ல கவனிங்க, அது போக சைத்தானுடைய துணையை கொண்டு செய்யப்படக்கூடிய எல்லா காரியம், சைத்தானுடைய துணையை கொண்டு செய்யப்படுகிற எல்லா காரியம், ஏன் இந்த ஜோசியம் குறிப்பார்க்கிறது, இது எல்லாமே சைத்தானுடைய துணை இல்லாமல் செய்ய முடியாது. புரியுதுங்களா? நம்ம ஊர்ல ஒண்ணு இருக்கு, ஃபால் கிதாபுன்னு சொல்லுவாங்க. ஃபால் கிதாபுன்னா என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இந்த தமிழ்நாட்டுன்னு இல்ல, பொதுவாக எல்லா நாட்டும் அதாவது இந்தியா ஃபுல்லா இந்த ஐயர்கள் வந்து பஞ்சாங்கம்னு ஒரு புக் வச்சிருப்பாங்க. பஞ்சாங்கம் பாக்குறது, ராசி படம் பாக்குறது, நட்சத்திர படம் பாக்குறது, உங்களுக்கு எந்த நம்பர் வந்து நல்ல நம்பர், உங்களுக்கு எந்த நிறம், உங்களுக்கு எந்த நாள் ராசி, நீங்க எந்த ராசி, அந்த மாதிரி அரபில எழுதப்பட்ட புக்கு தான் பால்கித்தா. நம்ம ஊர்ல பெரும்பாலும் எப்படி விளங்கிக்கிறாங்கன்னா, பால்கித்தா பண்ணுவோம் அரபில பார்த்தோம்னு சரி அது ஒரு குரான் ஹதீஸ் போல இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் ஏமாந்து கூட்டம் கூட்டமா அவங்க போய் விடுகிறதும், அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஜோசியம் ராசி பலன்னு மத்த விஷயங்கள் கேட்கறதையும் செய்யறாங்க. புரியுதா? சிறுக்கு என்பது சிறுக்குதான். எந்த மொழியில செஞ்சாலும் சரி, ரசூலுல்லா காலத்துல இருந்த யூதர்கள் எந்த மொழியில சுனிய செஞ்சாங்க சொல்லுங்க? அரபி மொழியில தான் செஞ்சாங்க. அப்ப அரபி மொழியில செய்யறதுனால அது வந்து இஸ்லாம் ஆயிடுமா? அப்படியாக குஃபுரு எந்த மொழியில இருந்தாலும் குஃபுரு தான், மக்கள் அறியாமையினால செய்யறாங்க. இப்ப இதுல நிறைய வகை இருக்குது. இந்த ஜோசியத்துல அதே போல இந்த ஜோசியம் பார்க்கறது, குறி பார்க்கிறது நிறைய வகை இருக்கு. அதுல குறிப்பா கைரேகை பார்க்கறது பெரும்பாலும் இந்தியா போன நாடுகள்ல இருக்கும். கையை வாங்கி பார்ப்பாங்க, அதுல இந்த ஓடக்கூடிய ரேகையை வச்சு பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு பிறந்த நேரத்தை வச்சு அந்த நேரத்துல வரக்கூடிய நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி அவங்க ராசி பலனை பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில அவங்களுக்கு வந்து அந்த நேரங்களை கணக்கு பண்ணுவாங்க. இதெல்லாம் இது எல்லாமே அந்த ஜோசியத்துல வரும். புரியுதா? அதே போல இன்னொரு வகை இருக்கு. ஊர்ல கூட பெரும்பாலும் மக்கள் செய்யறது ஒண்ணுதான். யாராச்சும் ஒருத்தங்க காணா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு பொருள் காணா போயிடுச்சுன்னு மை போட்டு பாக்குறவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் பொருள் காணா போச்சு, அல்லது என் ஊருக்கார் ஓடி போயிட்டாரு, அல்லது வந்து ஏதோ பையன் ஓடி போயிட்டான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் இந்த மையெல்லாம் போட்டு விட்டு நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம், பீங்கா பாத்திரம், அல்லது இந்த நகம், அதுல வந்து ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு வந்து பார்க்க சொல்லுவார். பாரு 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 பாரு, அதே பார்த்தோன்னே தெரியுதா தெரியுதா, என்ன சொல்றா என்ன பேசுறா, அது சைத்தான். புரியுதா? அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் வழங்கும். அதுலயும் நிறைய கண்டிஷன் தான் இருக்கு, சும்மா கிடையாது. பார்த்தோம்னா அவர் ஒரு தோராயமா ஒண்ணு சொல்லுவார், இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல இருக்கலாம்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாதிரி பாக்குறது இது எல்லாமே சைத்தானுடைய துணை கொண்டு செய்யப்படக்கூடியது. அதனால இது குஃபுரு, ஷிர்க்குடைய செயல்களை சார்ந்தவை. அதுக்கு என்னென்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கைகளை சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் இந்த ஹதீஸோட பார்க்க போறோம். நோக்கிங்கம் மை போட்டு பார்ப்பவர், குறி பார்ப்பவர் சொல்லலாம், மை போட்டு பார்ப்பவரிடத்துல வந்து ஏதாவது ஒன்றை பற்றி விசாரிக்கிறாரோ. இப்ப ஜோசியக்காரன்ட்ட போன உடனே மக்கள் என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு, எப்ப கல்யாணம் ஆகும், புரியுதா? இந்த மாதிரி தடங்களா இருக்கு, அந்த தடங்களை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம், புரியுதா? இந்த மாதிரி யாராவது கேட்டால் நாளைக்கு அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப ஒரு குஃபுரான செயலை செய்ததுனால அவருடைய 40 நாளுடைய தொழுகை. நல்ல கோணிங்க, இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தையை நல்ல கோணிக்கணும். ஜஸ்ட் போய் உட்கார்ந்தாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு, ஒரே வீட்டுல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான் கேட்டுட்டு அவர் சொன்னதை தெரிவித்தார், அவ்வளவு. அதுக்கே தண்டனை என்ன, 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படார். சரியா? ரெண்டாவது அவரு கேட்டாரு, அவர் சொன்னாரு, சொன்னதை இவர் நம்பிட்டார். முதல்ல கிடையாது, ஜஸ்ட் போய் கேட்டார், அவர் சொன்னார், அவ்வளவுதான். அதுக்கே என்ன தண்டனை, 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை நம்ம மக்களை பாருங்க, சர்வசாதாரணமா. சரி, ரெண்டாவது போனாரு, உட்கார்ந்தாரு, கேட்டாரு, அவர் சொன்னாரு, இவர் நம்பினார். முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றாங்க பாருங்க, ரசூலுல்லாஹிஸ்லாம் மன் அதா தாஹினன், ஜோசியம் பார்ப்பவரிடத்தில் யார் வந்தாலும், ரெண்டாவது ஹதீஸ், அல்லது குறி பார்ப்பவன் மை போட்டு பார்ப்பவரிடத்தில் யார் வந்தாரோ, அவன் சொல்வதை உண்மை என்று நம்பினாரோ, அவர் சொல்வதை உண்மை என்று யார் ஏற்றுக்கொண்டாரோ, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதின் மீது இறக்கப்பட்டதை அவர் மறுத்துவிட்டார். குரானை மறுத்துவிட்டால் மார்க்கத்தை மறுத்துவிட்டார். அப்ப மார்க்கத்தை குரானை மறுத்துவிட நிலை என்ன? நிரந்தரமான காஃபி, பெரிய காஃபி. அடுத்த ஹதீஸ் பாருங்க. عن عمران بن حسين رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس منا من تطير دنيا ليس منا இந்த வார்த்தை நிறைய இடத்துல ஹதீஸ்ல வரும். எங்களை சேர்ந்தவர் இல்லை, அதாவது முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லை. மண் யார் என்றால் தப்பையர், சகனம் பார்த்தவர். யார் சகனம் பார்க்கிறாரோ, எதன் மூலமா சகனம் பார்த்தாலும் சரி, அந்த காலத்தில் பறவை வச்சு சகனம் பார்த்ததுனால இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு, பறவை சகனம் பார்த்தவர் சொல்லி. இது போக எந்த ஒரு செயலை கொண்டு துர்ச்சகனம் அவர் கருதுவாரோ, அவரு அவருக்காக சகனம் பார்க்கப்பட்டது. இப்ப ஜோசியக்காரன் போய் எனக்கு எதுனா ஒத்து வராது, என் ராசிக்கு ஒத்ததை சொல்லுங்க, என் ராசிக்கு ஒத்து போகாதது சொல்லுங்க, எனக்கு எந்த நிலை செட் ஆகும், எந்த நம்பர் செட் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வாஸ்து சாஸ்திரம் பாப்பாங்க பாருங்க, முஸ்லிம்கள் பாக்கலாம், முஸ்லிம்கள் வீடு கட்டும் போது இந்த மனையை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வீட்டு வாசல எப்படி வைக்கிறது, கிச்சனை எங்க வைக்கிறது, ஜன்னலை எந்த பக்கம் வைக்கிறது, இதெல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் அதுதான் அடங்கும். என்ன இந்த பக்கம் வச்சா சகனம் ஆயிடும், கெட்ட சகனம் ஆயிடும் சொல்லிட்டு அவருக்காக சகனம் பார்க்கப்பட்டது. இதுல என்ன பாதுகாக்கணும், நிறைய முஸ்லிம் ப்ரோமோட்டர்ஸ், பில்டர்ஸ், லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ், அவங்க அட்வர்டைசிங் பண்ணும் பொழுது காப்பீடுகளை கவர்றதுக்காக வேண்டி வாஸ்து சாஸ்திரத்தின்படி மனைகள் அமைக்கப்பட்டுள்ளன, வாஸ்து சாஸ்திரத்தின்படி கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன, வாஸ்து சாஸ்திர கலைகளால் வந்து இந்த நிலங்கள் அமைப்பு, அது என்ன சொல்லுவாங்க, பிளானிங் போடுவாங்கல்ல, அந்த பிளாட் பிரிப்பாங்கல்ல, பிரிக்கப்பட்டுள்ள போடுவாங்க. அது யாராச்சும் அதுலேயே அந்த பெரிய முஷ்ரிக்கர் பண்ண வாஸ்துல ரொம்ப பிரபலமான அவருடைய பேரை போட்டு இன்ன வாஸ்து அறிஞர், இந்த வாஸ்து வல்லுநரால் இது செய்யப்பட்டிருக்கிறது சொல்லிட்டு யார் செய்யறாரு? முஸ்லிம் ஊர்களில் காசிர்களை கவர்றதுக்காக வேண்டி இதை முஸ்லிம்களை செஞ்சு கடைசியில பலவீனமான நம்பிக்கை உள்ள முஸ்லீம்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் இந்த வலையில விழுந்துதான். சைத்தா அப்படிதான், ஆரம்பத்தில் கொஞ்சமா வருவான், கடைசியில மொத்தமா திருட்டு போயிடுவான். யார் ஒருவன் அவனாக ஜோசியம் பார்ப்பானோ அவன் துக்கு கீழாகும், அவனுக்காக ஜோசியம் பார்க்கப்படுறது. இப்ப நேரம் இவரே ஜோசியம் பார்க்கிறது, அல்லது இவருடைய பேரை சொல்லி இவருடைய ராசியை கேட்டுக்கிட்டு போய் ஒரு ஜோசியக்காரன் போய் இந்த மாதிரி எங்க அண்ணன் அவருடைய பேர் இது, அவங்க போன அம்மா பேர் தான் கேட்பாங்க, அத்தா பேர் கேட்க மாட்டாங்க. ஜோசியக்காரன் போய் பார்க்கிறவன் சூரியக்காரன் அம்மா பேர் இது, அவருடைய ராசி இந்த மாதிரி, இந்த ராசி அவருக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, இது வியாபாரத்தை செய்ய போறாரு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறாரு, அந்த பொண்ணு பேர் இது, அந்த பொண்ணுடைய அம்மா பேர் இது அப்படின்னு சொல்லி கேட்பான். அல்லது இவர் சூரியம் செய்தார், அல்லது இவருக்காக சூரியம் செய்யப்பட்டது. இவருக்காக சூரியம் செய்யப்பட்டது என்ன அர்த்தம்? ரெண்டு வார்த்தை, இவருக்கு சூரியம் செய்யப்பட்டதுன்னா வேற அர்த்தம், இவருக்காக செய்யப்பட்டதுனா இவர் சொல்லி இவர் யாருக்கு சொன்னாங்களோ அவங்களுக்கு செய்யறது. இதெல்லாம் முன்னாடி வந்துருச்சு, லைசமின்னா من تطير او تطير له او تكهر او تكهين له او سحر او سحر له யார் ஒருவன் சகனம் பார்ப்பானோ, அல்லது யாருக்காக சகனம் பார்க்கப்படுமோ, யார் ஜோசியம் பார்ப்பாரோ, அல்லது யாருக்காக ஜோசியம் பார்க்கப்படுமோ, யார் சூனியம் செய்வாரோ, அல்லது யாருக்காக சூனியம் செய்யப்படுமோ, இவர்கள் எல்லோரும் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல, நமது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அடுத்து சொன்னார்கள், ஒரு கையில எடுத்துக்கிட்டு அந்த கையில முடிச்சு போறாரு, முடிச்சு போட்டுட்டு அதுல ஓதி ஊதுறாரு. ஒரு ஜோசிய காலத்திலே சென்று அவன் சொல்வதை எல்லாம் உண்மை என்று நம்புகிறார். முஹம்மதின் மீது இறக்கப்பட்டதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மறுத்துவிட்டார். நபியின் மீது இறக்கப்பட்டதுன்னு பொதுவாக சொல்லும் போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளும், அப்ப தீனியே அவர் மறுத்தவராக ஆகிவிடுவார். இப்ப நம்ம என்னென்ன படிச்சுட்டு வர சொல்லுங்க, சூனியம் சம்பந்தப்பட்ட எதெல்லாம் சூனியத்துல கொண்டு போய் விட்டுடும், எதெல்லாம் குஃபுர் ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுவிடும் என்பதுதான் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அடுத்ததாக இமாம் அவர்கள் ஒரு பாடத்தை கொண்டு வர்றாங்க, பாபு மாதான பித்த பையன். இப்ப இந்த சமணம் பார்ப்பது இது ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். இதிலிருந்து விலகுவது என்பது ரொம்ப ஈமான் தேவை. ஒன்றுக்கு அந்த தகுனத்துக்குன்னு உள்ள செயல்களை நம்புறது இது கொஞ்சம் தூரமான விஷயம். பொதுவா அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில செயல்களை துர் தகுனமாக ஒரு கெட்ட தகுனமாக தனக்கு பார்க்கணும். தகுனத்துக்குன்னு சிலரை பயன்படுத்துறாங்கல்ல, ஒரு முஸ்லீம் அது வரைக்கும் போறதுக்கு ரொம்ப ஒரு தூரம் வச்சுக்கொள்ளுங்க, ஆனா அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நடக்குது. இப்ப எப்படி உதாரணமா, நீங்க ஒரு வேலை உதாரணம் நான் சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கான போவீங்க, திடீர்னு ஒரு தடுப்பு கிடக்கும், ஏதாவது ஒரு ஏதாச்சும் வீடுனா ஒரு நாலு பொருள் கீழே கிடக்கும், மேல கிடக்கும், தடுக்கி ஆஹா தடுக்கிடுச்சு போனாமா வேணாமா அப்படிங்கிறது புரியுதா இல்லையா. போயிட்டே இருப்பீங்க, அந்த நேரத்தில் ஒரு போன் வரும், டக் போன் வந்த உடனே உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது போய் சொல்லணும், இந்த நேரத்தில் போன் பண்ணாங்க செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஒரே குழம்பு. இந்த மாதிரி ஒரு சில சில நிகழ்வுகள், தான் ஒரு காரியத்தை செய்ய போகும் பொழுது தனக்கு பிடிக்காத ஒரு காரியம் குறுக்க வரும் பொழுது உடனே அதை வந்து இதனாலதான் இது வருது போல இருக்கு அப்படின்னு அதை சம்பந்தப்படுத்துறது. இது பலவீனமானவர்களுக்கு சீக்கிரம் ஏற்படக்கூடிய ஒன்று, புரியுதா. ஈமானுக்கு முரணான ஒரு செயல் தான் இது. பலவீனமானவங்களுக்கு எக்கீன பலப்படுத்தாதவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படுவது உண்டு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழி சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஏற்பட்டால் நம்ம என்ன செய்யணும் சொல்லி. இங்க பாருங்க, முதல்ல இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். அதாவது இந்த மாதிரி எந்த ஒரு காரணத்தினாலையும், புரியுதா, நமக்கு தகுனம் என்பது கிடையாது, அந்த எது நாகாலும் அதான் நட. நேரடியா ஒரு விஷயம் தப்புன்னு செய்யக்கூடாது, அவ்வளவுதான் கவனிங்க. ஒரு விஷயம் தப்புனா செய்யக்கூடாது. இரண்டாவது, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க ஆலோசனை கேட்கலாம், ஒருத்தர்கிட்ட இதை செய்யலாமா வேணாமான்னு கேட்கலாம். அந்த காரியம் செஞ்சா நமக்கு நன்மை இருக்குமா அல்லது தீமை இருக்குமா, தீமைன்னு சொன்னா இந்த உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு வியாபாரம் செய்ய போறாரு, இந்த வியாபாரம் எப்படி, இதுல லாபம் இருக்குமா நஷ்டம் இருக்குமா, இதுல என்னென்ன பிளஸ் இருக்கு என்னென்ன மைனஸ் இருக்கு, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. இப்ப என்ன தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு வியாபாரத்தை செய்ய போறாரு, ஒரு கடையை வைக்க போறாரு, ஒரு அக்ரிமெண்ட் போட போறாரு, அந்த நேரத்தில் குறுக்கு ஏதாவது ஒன்று வருது, புரிஞ்சு ஓஹோ இது வந்து நமக்கு வந்து ஒரு சைடு அல்ல வந்து செய்ய வேணாம்னு சொல்றான், என்ன வகையா சொல்லுங்க பாக்கலாம். நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கிறது இதுதான் தப்பு, இதுக்கு பேர் தான் சகுனம் என்று சொல்லப்படும். அப்ப நமக்கு அந்த நம்பிக்கை வரும், அந்த மாதிரி எந்த சகுனமும் கிடையாது, அல்லாஹ் நாடியது தான் நடக்கும் என்ற நம்பிக்கை வரும். அப்ப அது சம்பந்தமா தான் என்னென்ன ஹதீஸ்கள் வந்திருக்கு என்பதை இமாம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. பாபு மாதாபித்தப்பையும், சகுனம் ஏற்படுதல், சகுனம் பார்த்தல் விஷயமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள். இதுல நாலு விஷயங்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் புகாரியுடைய 5316வது அறிவிப்பு. நான்கு விஷயங்களை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. முதலாவதாக, லா அத்வா, தொற்று நோய் என்பது இல்லை. அதாவது ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அவருக்கு பக்கத்தில் உள்ள இன்னொருத்தருக்கு அந்த நோய் வர வேண்டும் என்றால் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துலதான் வர முடியும். இவருக்கு பக்கத்தில் இவர் உட்கார்ந்தாரு, இவருக்கு பக்கத்தில் இவர் இருந்தாரு, அதனால இவருக்கு இந்த நோய் வந்துச்சு. அதாவது இவருக்கு இந்த நோய் வர்றதுக்கு காரணம் இவருக்கு பக்கத்தில் இருந்ததுதான். எந்தெந்த காப்பீடு நம்புறாங்க பாருங்க, அந்த மாதிரி நம்புறது கிடையாது இஸ்லாத்துல. அது வந்து குப்பிடப்படுது, சபபா இருக்கலாம். அதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அது ஒரு சபபா இருக்கலாம். ஆனால் காசுமே எப்படி நம்புறாங்க, இவருக்கு நோய் வந்ததுக்கு காரணம் எது, இவர் தான், புரியுதா இல்லையா. இந்த மாதிரி கிடையாதுதான் அதுவா, நோய் பிறருக்கு தொற்றுவது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இல்லை, புரியுதா. இப்ப உதாரணத்துக்கு ஹஜ்ஜில் இருந்தோம், கண்ணு வலி வந்துச்சு, ஒருத்தருக்கு கண்ணு வலி வருது, ரூம்ல அஞ்சு பேர் இருக்கிறாங்க, இன்னொருத்தருக்கு வருது, இன்னொருத்தருக்கு வருது, மிச்ச எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு பேருக்கும் வரவே இல்லை. எல்லாம் பக்கத்து பக்கத்து பெட்ல தான் இருக்கிறாங்க, பக்கத்து பக்கத்துல சாப்பிடுறாங்க, மருந்து போடுறாங்க, என்ன செய்யறாங்க? அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நாசம். இப்ப ஒருத்தருக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அந்த நோய் வந்துருன்னு சொன்னா மொத்தம் எத்தனை பேருக்கு வந்துருக்கணும்? அஞ்சு பேருக்கு வந்துருக்கணும், பில்டிங்ல உள்ள 500 பேருக்கு வரணும். புரியுதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய நாசத்தை கொண்டுதான் வருது. ஒரு சஹாபி வந்தாரு, நான் ரசூலுல்லாஹ், என் ஒட்டகத்துல ஒரு ஒட்டகத்துக்கு சொறி வந்துருச்சு. இப்ப நான் அந்த ஒட்டகத்தை மற்ற ஒட்டகத்தோட மேய விட்டா கட்டி வச்சா மற்ற ஒட்டகத்துக்கு சொறி வந்துருமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்ப அந்த முதல் ஒட்டகத்துக்கு சொறி வந்துச்சு எங்க இருந்துச்சு? முதல் ஒட்டகத்திற்கு சொறி வந்ததே அந்த சொறியை யார் ஏற்படுத்தியதுன்னு கேட்டாங்க. அப்ப நம்முடைய நம்பிக்கை என்ன? இதனால இதனாலும் கிடையாது. கொடுப்போம் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் நாடுதான் வரும் இல்லாட்டி வராது. அதே போல வராசுயரத்தை என்பதே கிடையாது. அதையும் அதையோட உள்ளத்திலிருந்து எடுத்துருங்க. எந்த ஒரு காரணத்தினாலும் நமக்கு துர்சகனம் என்பது, கெட்ட சாயல் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மூன்றாவது வரா ஆகல. நம்ம ஊர்ல வந்து வீட்டுல அந்த காலத்துல இப்பதான் அந்த பிராணியை அழுகிட்டு போல ஆண்ட வந்து ராத்துல உட்கார்ந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். ஆஹா, யாரு மண்டை போட போறான்னு தெரியலையே, பக்கத்து ஊர்ல தெருவுல யாரு மண்டை போட போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே எல்லாத்துக்கும் உடனே ஆந்தைய விரட்டுறத பாக்குறேன். பாவம், அது எதையே தேடி வப்பா எங்க இருக்கோ அதை தேடி, அது வருது அது இதுக்கு தேடி. புரியுதா இல்லையா? இது ஐயாவும் ஜாகிரியாலே இது இருந்துச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொன்னேன், சிறுக் என்பது காலங்கள் மாறினாலும் அதனுடைய நம்பிக்கை என்பது சைத்தாண்டிருந்து வர்றதுனால அப்படியே தொண்டு தொண்டு வரக்கூடியதுதான். அப்ப இந்த ஆந்த நம்பிக்கை என்பது கிடையாது. அதாவது ஆந்த வந்து உட்கார்ந்துறதுனால அந்த யாரு வீட்டுல உட்கார்ந்துச்சோ அந்த வீட்டுல யாரும் மௌத்தா போயிடுவாங்க, அல்லது ஊர்ல யாரும் மௌத்தா போற செய்தியை தான் ஆந்த சொல்லுது, இதெல்லாம் கிடையாது. இந்த இந்துக்கள்ல ஐயர்கள் இருக்காங்கல்ல, காக்கா வந்து உட்கார்ந்துடும், உட்கார்ந்து காய் கத்தும், உடனே என்ன சொல்லுவாங்க, கெஸ்ட் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து முன்னோர்கள், அவங்க வீட்டுல உள்ள முன்னோர்கள் மௌத்தா போனவங்க தான் வந்து சாப்பாடு கேட்கிறாங்க. ஐயருக்கு வந்து ரொம்ப காக்காக்கு ரொம்ப சாப்பாடு வைக்கிறதுல ரொம்ப வந்து பேடிக்கையா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வர காக்கெல்லாம் யாரா? அவங்க தாத்தா பாட்டி அவங்கெல்லாம். அந்த மாதிரி இந்த ஆந்த நம்பிக்கை என்பது கிடையாது. அதாவது ஆந்த நம்பிக்கைனா அர்த்தம் ஆந்த வந்துச்சுன்னா யாராவது மோத்தா போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. வரா சோஃபால. அதே போல இன்னொரு விஷயம் இருக்கு இந்த ஹாமத் என்பது அரபுகளிடம் இது இருந்துச்சு கொஞ்சம் விசேஷமா. யார் வீட்டிலயாவது வந்து இந்த காக்கா ஆந்த இந்த மாதிரி கத்துருச்சுன்னா அந்த வீட்டுல யாராவது கொல்லப்பட்டிருந்தா அவனுக்காக நீ பழி வாங்கு அப்படின்னு அது சொல்லுதான் வந்து. அவனுடைய உயிர் வந்து ஆந்த உருவத்துல காக்கா உருவத்துல வந்து ராத்திரில குறிப்பா கத்துனா கொல்ல, அதாவது ஒரு வீடு ஒரு அதாவது ஒரு முறையற்ற ஒரு நாடு முறையற்ற ஒரு அரசியல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொலை ஏதாவது ஏதாவது ஒண்ணுக்கு முன்னாடி காலத்துல பின்னாடி காலத்துல நடக்கதானே போகுது, நடந்துதான் இருக்குது. எங்க அத்தாவை கொலை செஞ்சவன கொலை சொல்லி கொலை செய்ய சொல்லி வந்து சொல்லு உடனே எடுத்துட்டு கிடையாது வைக்கணும். இந்த மாதிரியான நம்பிக்கை ஒரா சஃபர. அதே போல சஃபர் மாதம், அதாவது சஃபர் மாதம் ஒரு பீடையில் நிறைந்த மாதம் என்று நம்பிக்கிறார்களோ அந்த மாதிரி கிடையாது. அப்ப இந்த நாலு விதமான நம்பிக்கைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாலிசனம் அடியோடு மறுத்து விடுகிறார்கள். புரியுதுங்களா இல்லையா? அடுத்து பாருங்க. அந்த உருவத் பற்றி ஆமீரி قال احمد القريش قرشي قال ذكرت الطيره عند النبي صلى الله عليه وسلم فقال احسنها الفال ولا ترد مسلما. இந்த சகனங்களை பற்றி நபியிடம் பேசப்பட்டது. இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சகனம் பார்க்கிறாங்களே, இதெல்லாம் சகனமா என்கிறார். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாருங்க சகனம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அது எப்படியா சகனம் என்று கொண்டு இருந்தால் நீங்க நல்ல சகனம் பாருங்க அப்படின்னா. அது என்ன நல்ல சகனம் பாருங்க அப்படின்னு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும் போது வழியில யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க பேர் என்ன கேட்பாங்க. நல்ல அர்த்தங்களுடைய பேர் சொன்னா ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அஃப்லஹ், ராஷித், அந்த மாதிரி நல்ல அர்த்தங்களுடைய பேர் வந்து சந்தோஷமா இருக்கும். ரசூலுல்லாஹ் போயிட்டே இருப்பான். வேற யாராவது ஏதாவது அர்த்தமுடைய பேர் சொன்னாங்கன்னா அதை கண்டுக்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பான். அப்ப நல்ல விஷயங்களை கொண்டு நல்ல சகனமாக எடுத்துக்கொள்வது நல்லது. ஆனா பிடிக்காத விஷயங்களை கெட்ட சகனமாக எடுத்துக்கொள்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக என்ன சொன்னார்கள், வலா தருது முஸ்லிமா. வார்த்தைங்க வலா தருது முஸ்லிமா, அது எந்த ஒரு முஸ்லிமையும் எந்த ஒரு முஸ்லிமையும் அவருடைய காரியத்திலிருந்து திருப்பி விடக்கூடாது. வலா தருது முஸ்லிமா, நீங்க நினைக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட சகனமும் உங்களை ஒரு காரியத்திலிருந்து திருப்பி விட வேண்டாம். தனக்கு பிடிக்காததை உங்களில் ஒருவர் பார்த்தால் அப்படி ஏற்பட்டு ஆரம்பத்தில் சொன்ன இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது உள்ளத்துல வசுவசா வந்துவிட்டால் பல்லக்கொள், அதுக்கு ஒரு துவாவை சொல்லித்தரான். நமக்கு எப்போதுமே எல்லா நேரத்திலையுமே எல்லா இடத்திலையுமே நமக்கு என்னங்க துணை இருக்கு, அல்லாஹ்வுடைய துவா இருக்கு. நன்மைகளை கொண்டு வர மாட்டார் உன்னை தவிர, தீமைகளை யாரும் தடுக்க முடியாது உன்னை தவிர, நன்மை செய்ய ஆற்றலும் இல்லை தீமையிலிருந்து தப்பிக்கவும் முடியாது உன்னை கொண்டே தவிர. இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, இந்த ஷிர்கான குஃப்ரான காரியங்கள்ல உள்ளதுதான் நட்சத்திர ராசி பலன்களை நம்புறது, அந்த நட்சத்திரங்களை கொண்டு நன்மை தீமை நடக்கும் என்று நம்புறது, அதே போல உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது வெயில் அதிகமாகிறதோ மழை அதிகமாகிறதோ சுனாமி வர்றதோ புயல் வர்றதோ, இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய இந்த இயற்கை படைப்புகள்ல ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் நட்சத்திரங்களினால் ஏற்படுகிறது என்று நம்புறது, இதுவும் ஷிர்க்ல குஃப்ருல உள்ள விஷயம். அதை பற்றி தான் இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். அத்தஞ்சீர் என்று சொன்னால் நட்சத்திர பலன்களை பார்ப்பது. அன்வா என்றால் நவ்வுடைய பன்மை, அந்த நட்சத்திரங்களுடைய மனாஜு என்று சொல்வார்கள் பவாக்கியம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல அந்த நட்சத்திரம் ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்பதாக அந்த வான சாஸ்திரத்தை பற்றி உள்ள அந்த கலையில அவங்க அதை படிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப இந்த நட்சத்திரம் என்பது நம்முடைய தீன்ல எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஹலக ஹாதிஹின் நுஜூம லிஸலாஹின். இது இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹில் பாபு நுஜூம் என்று ஒரு பாடம் அமைச்சிருக்கிறாங்க, அந்த பாடத்தில் இமாம் எழுதுறாங்க. ஒரு சஹாபியுடைய கூட்டாகத்தான் இந்த நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்தான். உமருடைய கூட்டா இருக்கும் மூன்று காரணங்களுக்காக அல்லாஹ் நட்சத்திரங்களை படைத்திருக்கிறான். ஒன்று, வானத்திற்கு விளக்காக அலங்காரமாக. இரண்டாவது, ஒரு ருஜூமன், வான பாதைகளிலே ஒட்டு கேட்க போகக்கூடிய சைத்தான்களை விரட்டுவதற்காக. மூன்றாவது, நீங்கள் பயணம் செய்யும் போது உங்களுக்கு நாடுகளை திசைகளை அறிவிக்கக்கூடிய அடையாளமாக. புரியுதா, இப்பையும் விமானம் போறோம்ல, இப்ப துபாயில இருந்து விமானம் கிளம்புது, நீங்க இந்தியாவுக்கு போறீங்க, எப்படி போறீங்க, சைன் போர்டு வச்சிருக்கிறாரு பைலட் பார்த்துட்டே போறாரு, அடுத்து ரோடு கொடுக்கறாங்களா, எனக்கு அது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா. இப்ப பிளைட்ல உட்காந்து துபாய் மெட்ராஸ் போற பிளைட் மெட்ராஸ் போகுது, திருச்சி போற பிளைட் திருச்சி போது, எப்படி போகுது, ரோடு சைன் போர்டு ஏதாவது போட்டுருக்காங்களா, எப்படி போகுது. அதே அடையாளத்தை வச்சுதான் இன்றைக்கு டெவலப் பண்ணிருக்காங்க. இப்ப பெரும் பெரும் அதாவது பெரிய கடல்கள்ல கப்பல் போகுமா, கரையை விட்டு 5 கிலோமீட்டர் போனோமே கிழக்கு பேருக்கு எதுவுமே தெரியாது, சூரியனே இருக்காரு, ராத்திரி பகல் எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, அந்த நட்சத்திரங்களுடைய அடையாளங்களை வச்சுதான் திசைகளை கண்டுபிடிச்சு நம்ம போகக்கூடிய ஊர் இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி போவாங்க. அப்ப நட்சத்திரங்களை அல்லாஹும் தாரா சொல்லுங்கம்மா, மூன்று காரணங்களுக்காக படைத்திருக்கிறான். ஒன்று, வானத்திற்கு அலங்காரம். இரண்டாவது, சைத்தான்களுக்கு எரிவதற்காக. மூன்றாவது, பாதைகளுடைய வழிகளை தெரிந்து கொள்வதற்காக, திசைகளை தெரிந்து கொள்வதற்காக. இதை சொல்லிட்டு சொல்றாங்க. பமன் தகவல் போல பீகா அப்படி நாளை இது அல்லாம வேற ஒரு விளக்கத்தை இதற்கு சொல்பவர் அவர் தவறு விட்டார், தனது நசீபை வீணாக்கி விட்டார், தனக்கு அறிவில்லாததை அவர் தெரிந்து கொள்வதற்கு அவர் வீண் முயற்சி செய்தார். தக்கல்லப என்றால் வீண் முயற்சி செய்தார். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் அடுத்து வேகமா போறேன். தமிழ்நாட்டில் திருச்சின்னு ஒரு ஊர் இருந்தா, அந்த ஊர்ல ஒரு அழிவு ஃபேமிலி. இந்த அழிவுகள்ல வந்து செவ்வாய் தோஷம்னு ஒண்ணு இருக்கு, முடிஞ்சு போச்சு. அது வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு தொலைஞ்சு, அவனுக்கு கல்யாணம் ஆகாது, வேலை கிடைக்காது, அவன் முசிபத்து பிடிச்ச மாதிரி நம்ம சொல்றோம்ல, முசிபத்து பிடிச்ச அந்த மாதிரி அவனை கழிச்சு கட்டுவாங்க. கிடைக்கவே கிடையாது, பெரிய கஷ்டம். அந்த மாதிரி ஒரு அழிவு மாட்டிக்கிட்டாரு. அவரே பஞ்சாங்க எழுதுறாரு, கடைசியில் அவரே மாட்டிக்கிட்டாரு. இதை மாற்றி வச்சு புதன்கிழமை வியாழக்கிழமை எழுதிக்க வேண்டித்தானே, செவ்வாய்க்கிழமை எழுதி மாட்டிட்டார். பொண்ணே கிடைக்கல, கடைசியில ஒரு பொண்ணு கிடைச்சி சீவருக்கு தகுந்த மாதிரி கிடைச்சா பெரிய பெரிய ஐயங்கள்லாம் பஞ்சாங்கம்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த பார்ப்பா ஆளுக்கு வயசு 35 தாண்டிடுச்சு, கல்யாணம் ஆகாம நம்ம பேரம்பரிச்சு எழுதுற வயசாகி போச்சு. அந்த காலத்துல இந்த காலத்துல முஸ்லீம்கள் கூட இந்த மாதிரி தப்பு பண்றாங்க, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் சொல்லி 30 வயசுல இன்னைக்கே கல்யாணம் பண்றாங்க. அல்லாதான் பாதுகாப்பு வைங்க. கடைசியில எல்லாம் பார்த்துட்டு பொண்ணெல்லாம் பார்த்து சரி நேரம் பார்த்தாச்சு. கடைசியில பார்த்தா இந்த வருஷத்துல இந்த நாள்ல இந்த நேரம் மட்டும்தான் உனக்கு மிச்சம் வாழ்க்கையிலேயே, இதை விட்டா நீ வாழ்க்கையிலே கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை ராசி பலனை வச்சு அப்படின்னு முடிவுச்சான். உடனே தடப்படலாம் வேலை ஆரம்பிச்சாச்சு, கல்யாணம் நடந்துட்டு இருந்த இந்த நேரத்துல அந்த கரெக்டா அந்த நேரம் அரை மணி நேரம் ரம்புலான சுபானுல்லாஹி ரப்பில் ஆலமீன். எவ்வளவு பெரிய திட்டமிடக்கூடியவர், வீடியோ கேமரா எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கேமராவுக்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து எல்லோ லைட் வரும், இப்பதான் எல்இடி லைட் வந்துருச்சு, 1000 வாட் இருக்கும். அந்த லைட் போட்டு கேமரா எடுத்துக்கிறாங்க, அந்த லைட்ல வெளிச்சத்துல அந்த ஜருக பதிச்சு, அது 10 நேரத்துக்கு சரி 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 எல்லாம் பதிச்சு. எங்க கல்யாணம் நடக்குது? ஒரு பெரிய மொட்டை மாடியில பந்தல் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. படி வந்து சின்ன படி, புரியுதா? அதுல இறங்க முடியாம மொத்தமா எல்லாம் எரிஞ்சதுல மாப்பிள்ளை எரிஞ்சாலும் பொண்ணுங்க 180 பேர் இருந்தாங்க. என்ன சொன்னாங்க இவங்க, அந்த நேரம் இந்த பொண்ணுதான் உனக்கு சரி, இந்த நேரம் தான் சரி, இதை விட்டா உனக்கு வாழ்க்கையே இல்லைன்னாங்க. அல்ல அதுலயே அவங்க மூத்து வச்சு இத்தனைய பார்த்து கூட அவங்களுக்கு படிப்பு வர மாட்டேன். கேள்விப்பட்டீங்களா இந்த சம்பவம்? திருச்சிவசம் யாராவது கேள்விப்பட்டவங்க இருக்காங்களா? அதே போல நேபாள ராஜா ஃபேமிலி, ராஜா சொல்லிட்டாரு மௌன பார்த்து, இந்த பாரு உனக்கு 36 வயசுக்கு மட்டும்தான் கல்யாணம், ஏன்னா உனக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சா நான் சீக்கிரமா செத்து போயிருவேன் சொல்லி சொல்லிட்டாரு. அதனால நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இவன் தினைக்கு வந்து ஒரு நல்ல இளவரசரா இருப்பார், உனக்கு வாப்பா கல்யாணம் பண்ணி வைப்பா, வாப்பா கல்யாணம் பண்ணி, அதெல்லாம் புரியாது ஐயர் சொல்லிட்டாரு, நம்ம வீட்டு ஐயர் சொல்லிட்டாரு உனக்கு இத்தனை வயசுக்கு போதும் கல்யாணம் பண்ணுமா இல்லாடியே நான் செத்து போடுவேன் செத்து போடுவேன்னு சொல்லிட்டே இருக்கான். இப்படி போயிட்டே இருக்குங்க. வயசு அவனுக்கு சின்ன வயசு, 36 வயசு எப்படி இருக்கும் அவனுக்கு? யோசிச்சு பார்த்தா மண்டையெல்லாம் சுத்துருச்சு. சரி இன்னைக்கு நான் வேலை இருக்கிறேன் சொல்லிவிட்டு ஒரு நாள் மத்தியான நேரத்துல வீட்டுல ராஜா ராணி அண்ணன் தம்பி அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கானோ உட்காந்து நேரா வீட்டுல இருந்து AK-47 துப்பாக்கி வச்சுட்டு இருந்தான். என்ன போனூல, நான் வந்து கல்யாணம் பண்ணா நீ செத்து போயிடுவியா, நீ இப்பயே சாவரப்பாரு கல்யாணம் பண்ணா அல்ல என்ன செஞ்சா, நீ கல்யாணம் பண்ணி வைக்க நீ சாவு, புரியுதா இல்லையா? எதுக்கு நான் இந்த நிகழ்வுகளை சொல்றேன்னு சொன்னா, முஸ்லிம்களாகிய நமக்கு இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இந்த காவிரங்களை பார்த்து பார்த்து இவங்களும் கெட்டு போயிட்டு இருக்காங்க. காலண்டரை வாங்கி மாட்டோம். இன்னொரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்லிக்கிறேன், உங்க வீட்டுக்கு கொண்டு வர காலண்டரை பாருங்க, யாரு காலண்டரை கொடுத்தாலும் கொண்டு வந்து மாட்டிடும். அதுல இந்த ராகு காலம், குளிர்காலம், குளிர்காலம் டிசம்பர் மாசம் தெரியாது அவங்களுக்கு, வெயில் காலம் மே மாசம் ஏப்ரல் மாசம் இவர் மாட்டி வச்சிருப்பாரு. குளிர்காலம் எப்ப வேண்டாம் காலம்னு சொல்லி இது என்ன, இது இதெல்லாம் இது மாட்டி வைக்கிறது கூப்பிடுச்சிருக்கு. இத ஒரு என்னைக்காவது நீங்க இதெல்லாம் வந்து பரவனதுனால தான் இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் பெண்கள் குறிப்பா முந்தைய காலத்துல இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க. அந்த காலத்துல நல்லா பாதுகாக்கணும். அதே போல அதுல வந்து சாமிகளுடைய படங்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் மாற்றவே கூடாது. ஒண்ணு காலண்டர் சொன்னா வெறும் காலண்டரா இருக்கணும், வெறும் தேதிகள் இருக்கணும், அல்லது ஏதாச்சும் ஆயிரத்தி சொல்லி தெரிஞ்சுமா புரியுதா உங்களுக்கு? பள்ளிவாசல்களே அந்த மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. முஸ்லீம் வியாபாரிங்க இந்த சிவகாசி அடுத்த கேட்டு சீப்பா வைக்கிறதுன்னு வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க முஸ்லீம் ஊர்கள். عن زيد بن سلام عن أبي سلام قال قال أبو مالك إن رسول الله صلى الله عليه وسلم قال إن في أمتي أربع من الجاهليتي يعني أمتي لا نعلم بشيك الجاهلية تلية خالية ليسوا بتاركيهن عند بشيك مكة الولاد رمب كشت رمب يقين إيمان الزالة சொல்லுங்கம்மா அதை விட்டு விலக முடியும் இல்லைன்னா மாட்டிப்பாங்க. ஒன்று அல் பஹ்ரு பில் அஹ்சாப், பரம்பரையை கொண்டு வம்சத்தை கொண்டு பெருமை அடிப்பது. நான் இந்த ஊர் தெரியுமா, நாங்க இந்த ஜாதி தெரியுமா, நாங்க மறைக்காயர், நாங்க ராவுத்தர். என்ன ராவுத்தர் அதிகமா இருந்து மறைக்காயர் கம்மியா உள்ள ஊர்ல ராவுத்தர் ஜாதி உயரம் ஹைட்டு. என்ன ராவுத்தூர் குறைவா இருந்து மறைக்காயர் கூட இருக்காங்க பாருங்க, அந்த ஊர்ல ராவுத்தூர் வந்து கீழே. அதே போல சாபு லப்ப சாபு நாகூர்லாம் போயிட்டீங்கன்னா லப்ப சாபு, அதுதான் அந்த ஊர்ல குறைச்சி பரம்ப. அதே லப்ப சாபு வேற ஊருக்கு வந்துட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க குப்பை, புரியுதா? அப்புறம் இந்த மெட்ராஸ் சைட்லாம் கான் பட்டான் செய்ய ஒண்ணுமே இருக்காது, கொஞ்சம் வெள்ளையா இருந்தா போதும் நாங்கெல்லாம் செய்து பரம்பரைன்றோம். செய்யுதுன்னா யாரா பரம்பரையை கொண்டு பெருமை அடிப்பது, நட்சத்திரங்களை கொண்டு மழை பொழிகிறது என்று நம்புவது, மையத்தின் மீது ஒப்பாரி வைப்பது, ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண் இன்லம் தசும் அவள் தௌபா செய்யவில்லை என்றால் கபல தமூத் அவள் மரணிப்பதற்கு முன்பு மறுமை நாளில் அவள் எழும்பொழுது அழகியா சராபீருவின் கசிரான் தாரினால் ஆன ஆடை அவள் மீது இருக்கும், நரகத்தின் ஜுவானியுடைய சட்டை அவளுக்கு அறிவிக்கப்படும். அல்ல பாதுகாப்பு, யாராவது ஒருத்தனை இறந்து போனதுக்கு பிறகு ஒப்பாதி வைத்து அழுதார்கள் என்றால் அதுக்கு அவங்க தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தண்டனை, நரகத்தினுடைய தாருடைய ஆடையும் நரக நெருப்புடைய ஜுவாரையும் சட்டையும் அவர்களுக்கு அறிவிக்கப்படும். அடுத்து ஒரு சம்பவம், ரசுல்லாவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். மழை பெஞ்சிச்சு காலையில சுபுகு தொழுகைக்கு பிறகு ரசுல்லா சொன்னாங்க, இன்னைக்கு சில பேர் மூமினா ஆனாங்க, சில பேர் காசு ஆயிட்டாங்க. சில பேர் அதாவது யார் நட்சத்திரங்களை கொண்டு மழை பெய்தது என்பதாக மழை இறங்கியதை இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல கூடி வந்துச்சு அதனால மழை பெய்தது என்று சொன்னார்களோ அவர்கள் அல்லாவை நிராகரித்து விட்டு நட்சத்திரத்தை ஈமான் கொண்டார்கள். நீ பாருங்க என்ன வார்த்தை வருது பாருங்க, முக்மீனும் பில் கௌகபி முக்மீனும் பில் நௌகி, நட்சத்திரத்தை நம்பிக்கை கொண்டார்கள். எதனால ரசூல் அந்த வார்த்தையை சொல்றாங்க, இதனால இந்த மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னதுனால, புரியுதா இல்லையா? அப்ப யார் வந்து அல்லாஹ்வை கொண்டு மழை பொழிந்தது என்று சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள், நட்சத்திரத்தை நிராகரித்தார்கள். அப்ப நட்சத்திரத்தை நிராகரித்தார்கள் என்ன அர்த்தம், நட்சத்திரம் ஒண்ணு இல்லவே இல்லை நான் சொல்றது, நட்சத்திரத்தால் நன்மை தீமை நடக்காது, நட்சத்திரத்தால் மழை பெய்வது நடக்காது என்று சொல்வது. இந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் படிக்கணும் புரியணும் விளங்கணும் அப்பதானே. அடுத்து பாருங்க, சரிமா இதுக்கு பிறகு நம்ம இன்னொரு ஒரு சாப்டருக்கு அத்தியாயத்துக்கு போறோம். அதாவது மக்கள் இன்று குஃபுர்ல போறது, இந்த குஃபுரை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் நிறைய, அதுல குறிப்பா இமாம் அவர்கள் மக்கள் எதிர சீக்கிரமா குஃபுர்ல போய் விடுகிறாங்க, அதுதான் இந்த கிதாபுல நமக்கு முழுக்கமா எடுத்து சொல்லிக் கொண்டு வராங்க. குஃபுர் அதுல ஒன்றுதான் இந்த நிதியின் விஷயத்துல மக்கள் சீக்கிரமா குஃப்ருல போயிடலாம். எப்படி ஒரு மூமின் விதியை முழுசா நம்பிடும், அல்லாவை கொண்டுதான் நடப்பு நடக்கும், அல்லா நாடலா எது நடக்கும், எது நடந்தாலும் அல்லாவுடைய நாட்டத்தின்படிதான், எது நடக்கலையோ அல்லாவுடைய நாட்டத்தின்படி நடக்கணும், நன்மையும் சரி தீமையும் சரி. இந்த உறுதியான நம்பிக்கை ஒரு மூமினுக்கு இருக்கணும். எந்த ஒரு நேரத்திலையும் விதியை ஏற்றுவதோ விதியை குறை சொல்வதோ கூடாது. இப்படி ஒரு மனிதர் விதியினுடைய விஷயத்துல சபரா உறுதியா இருந்து தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது என்று இருந்தால் அவருடைய உள்ளத்துல ஈமான் முழுமையா இருக்கு, எப்படி அவரிடத்துல சரியா இருக்கிறார். அதுல ஏதாவது குழம்புடி வந்தா எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு போயிட்டே இருப்பார், கடைசியில மொத்தமா காப்பிராகவும் அகிடுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிப்பட்டவர்கள் நம்ம பார்வையில தொழிலாளியா கூட இருப்பாங்க, நோன்பு வைப்பவர்களாகவும் இருப்பார்கள், ஜக்காத்து கொடுக்கிறவங்களா கூட இருப்பாங்க, ஆனா காப்பிராக இருப்பார்கள். விதியை முழுமையாக நம்பாதவரை யார் வேறு எந்த எந்த அமலை செய்தாலும் சரி அவர் மூமினாக ஆக மாட்டார். சூரத்து தகாபு பாடத்தினுடைய தலைப்பு பாப் மினல் ஈமானி பில்லா அஸ்ஸபுரு அலா குதாரில்லா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில் உள்ளதுதான் அஸ்ஸபுரு பொறுமையாக இருப்பது, அலா அக்குதாரில்லா. அக்குதார் என்பது கதருடைய பண்பு, அல்லாஹ்வுடைய விதிகளின் மீது பொறுமையாக உறுதியாக இருப்பது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில் அடங்கும். ஆயத்து பாருங்க, சூரா தகாபுர் 64வது அத்தியாயத்துல 11வது வசனம். இந்த வசனத்தை நம்ம எழுதி வைத்து அதனுடைய அர்த்தங்களை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிடும், புரியுதா? நம்முடைய டைரியில இந்த வசனங்கள் எல்லாம் கண்டிப்பா இருக்கும், அப்பப்ப எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டாலும் அது ஏற்படுவதில்லை அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாத. இந்த உலகத்தில் எந்த ஒரு சோதனை எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நிகழ்வதில்லை. அல்லாஹுவை யார் ஈமான் கொள்வாரோ என்று அவருடைய கல்புக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன். யாருக்கு எதை கொடுக்கணும் எப்ப எதை நடத்தணும் எல்லாம் அல்லாஹுக்கு தான் தெரியும். இந்த ஆயத்துக்கு இமாம் அஹ்மத் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. அபு உபியான் அஹ்மத்துடைய மாணவர் சொல்கிறார், குன்னா இந்த அல்தம் நாங்கள் அமர்ந்திருந்தது முக்கியமான விஷயம், யார் அல்லாஹுவை நம்பிக்கை வைப்பாரோ அவருக்கு அல்லாஹு தாலா அவருடைய கல்புக்கு ஹிதாயத்து கொடுப்பான் என்ற வசனம் ஓதப்பட்டது. அதுக்கு இமாம் விளக்கு சொல்றாங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனிதர் அவருக்கு ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது, அவர் உறுதியாக அறிந்து கொள்கிறார் அல்லாவிடம் இருந்து வந்தது, அவர் அல்லாவை கொண்டு திருப்தி அடைகிறார், வயது சல்லிமு அல்லாஹுவிற்கு முன்னால் தன்னை ஒப்படைத்து விடுகிறார். கட்டண பொண்டாட்டியை கொறை சொல்றது இல்ல, வாங்கின வீட்டை கொறை சொல்றது இல்ல, அல்லது தன்னை குறை சொல்றதில்லை, அல்லது வேற யாரையும் குறை சொல்றதில்லை. அல்லாஹ் நாளை நடந்துச்சு, அவ்வளவுதான், முடிச்சு. புரியுதா? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். யார் அல்லாஹ் ஈமான் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பான் என்பதற்கு என்ன அர்த்தம்? உண்மையான பூமியின் யார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்று ஏற்றுக்கொண்டு சரணடைந்து விடுவது. இப்ப இதுக்கு மாற்றமா சோதனை ஏற்பட்டது. இப்ப சோதனையிலேயே பெரிய சோதனை துன்யால என்னமா மரணம், அதுவும் குறிப்பா தான் விரும்பக்கூடியவர்கள் மரணிப்பது. தான் யாருமே பிரிய வச்சிருக்கிறோமோ, அத்தா அம்மா கணவன் அந்த மனைவி, மனைவி அந்த கணவன், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், அல்லது நெருக்கமான உறவு, அப்புறம் அந்த எப்படி கொஞ்சம் தூரம் எவ்வளவு தூரத்துக்கு போதும். இப்ப இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சோதனை இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ரசுல்லாவுடைய மகளாருக்கு குழந்தை மோசா போயிட்டாங்க. ரசுல்லா கண்ணுல கண் தண்ணி வருது, அதே போல ரசுல்லாவுடைய ரசுல்லாவுக்கும் குழந்தை மோசா போச்சு, கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு. ஆனா கத்துனாங்களா, கதறினாங்களா, அல்லாவுடைய விதியை குறை சொன்னாங்களா, தலையில மண்ணடி போட்டுருந்தாங்களா, கட்டையை எச்சரிச்சுட்டாங்களா, இதுல எந்த காரியத்தையுமே செய்யல. என்ன சொன்னார்கள், இன்ன லில்லாஹி மா அகத, அல்லாஹ்வுக்கே சொந்தமானது அவன் எடுத்ததும், இன்ன லில்லாஹி மா அஅதா, அல்லாஹ்வுக்கே சொந்தமானது அவன் கொடுத்ததும், வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா, எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு குறிப்பிட்ட தவணையின்படி அவருடைய ஏற்பாட்டின்படி நடக்கும். அவ்வளவு இந்த நம்பிக்கையை கொண்டு வந்து பார்த்துங்க, உள்ளே ராகத்தா நிம்மதியா எந்த பதட்டமும் வராது. புரியுதா, இதுக்கு மாற்றமா யாரு செய்யறாங்களோ அவங்க அரசு சொல்லாவிசனம் இந்த இடத்துல கடுமையா கண்டிக்கிறாங்க. பாருங்க அன்பு அன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, இங்க என்ன பேரு இருக்கு, யாருங்க, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத். அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ மின்னா, எங்களை சேர்ந்தவர் இல்லை, யார், மன் தாரல் ஹுதூத், கண்ணங்களில் அரைந்து கொள்பவர்கள், தட்டைகளை கிழித்துக் கொள்பவர், அறியாமை காலத்தினுடைய பேச்சுகளை பேசக்கூடியவர்கள். மூன்று விஷயங்கள் சொன்னார். இந்த காசிருந்த வீடுகள்ல பாக்கலாம், அதே போல இஸ்லாம் சரியா இல்லாத வீடுகள்ல யாராச்சும் ஒருத்தர் மோசாயிட்டாங்கன்னா அந்த வீட்டுல பெண்கள் தலைவிதி குளமா போட்டுப்பாங்க, தட்டைகளை துணிகளை கிழிச்சுப்பாங்க, அந்த மையத்து பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்னென்னமோ அந்த மையத்தை பத்தி புகழ்ந்து பேசுவாங்க. காப்பீடு பாருங்க, அதுக்கு காசு வாங்கிட்டு செய்யக்கூடிய கூட்டம் இருக்குது காப்பீடுல. முஸ்லீம்கள் கூட சில பேர் சும்மா உட்காந்துட்டு சும்மா அழுகிற மாதிரி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க போய் எஞ்சி போனா பிரியாணி சாப்பிட வந்திருப்போம். புரியுதா இல்லையா, நல்லா பாதுகாக்கும். என்ன ஆச்சரியம் சொன்னா, மரணம் மௌத்தாயிருக்கிறாங்கள எல்லாரும் வந்திருப்பாங்க, அவங்க என்ன செஞ்சிட்டு இன்னொரு பக்கத்துல பிரியாணி வாங்கிட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் பிரியாணி சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. எல்லா வகையிலும் உள்ள சித்து போச்சு பெரிய அடையாளம். என்ன செய்யணும், பக்கத்து வீட்டுல இருந்து அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஆக்கி கொடுத்து சிம்பிளா சாப்பிடணுமா சொல்லணும். மரணவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்ன கொடுக்கறது, பிரியாணி ஆக்கி. எப்படி எங்க இருந்து மௌத்துடைய பயம் வரும், எங்க இருந்து ஆசிரியத்துடைய நடப்பு வரும், மூத்த போனவருடைய கவலை எங்க இருந்து இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். எல்லாரும் பாதுகாக்கணும். அப்ப இந்த மாதிரி செயல்களை செய்வது கண்ணங்களில் அறிந்து கொள்பவர்கள், தட்டைகளை கிழித்துக் கொள்பவர்கள், ஜாகிரியத்துடைய பேச்சுகளை பேசக்கூடியவர்கள். இந்த ஜாகிரியத்துடைய பேச்சுகளை பேசக்கூடியவர்கள் என்று சொல்லும் பொழுது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. வரம் நீ புகழ்றது, அதே போல வந்து நீ போயிட்டியே, என்னை யாரு காப்பாத்துவா, மோனு விட்டு போயிட்டியே, என்னை யாரும் இப்ப காப்பாத்துவா, எனக்கு யாரும் இப்ப துணை இருக்கிறா, அல்லாவே உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா, என் புருஷன் தான் கிடைச்சானா, என் புள்ள தான் கிடைச்சா, இந்த மாதிரி பேசுறது. இன்னொரு தாவல் ஜாகிரியா பெருமை பேசுது, குலப்பெருமை பேசுறது, நாங்க யாரு தெரியுமா, எங்களுடைய குடும்பம் என்ன தெரியுமா, இது எல்லாமே ஜாகிரியத்துடைய செயல். அப்ப இந்த மூன்று செயல்களை யார் செய்வார்களோ அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த மூன்று செயல்களை குறிப்பா முதல்ல உள்ள ரெண்டு செயல், ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படும் பொழுது அந்த சோதனையில் அவன் உறுதியாக இல்லாமல் மனம் தளர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் என்ன செய்வதே தெரியாம செய்து கொள்வது. நீங்க கூட இன்னைக்கு பார்க்கலாம், இந்த துக்க நாள்னு சொல்லிட்டு கருப்பு சட்டை போடுவான். துக்க நாள்னு சொல்லி கருப்பு சட்டை, யாராவது ஒரு தலைவர் இறந்துட்டு அதுவும் இது சேரும். முஸ்லீம்கள் கூட ஒரு கூட்டம் இருக்கு, அது அவங்க எப்படின்னா இந்த பாபர் மசூத் வந்து இடிச்சிட்டாங்கல்ல, அந்த நாள் எல்லாம் கருத்துல போடுறாங்க, கேட்ட துக்கத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. இதுவும் என்ன செய்யல, ஜாகிரியத்துடைய செயல், அறியாமையுடைய செயல். இது சிறுக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும், சின்ன சிறுக்க வரும். புரியுதா, வெளிப்படையா பெரிய சிறுக்கு இல்லைனாலும் இவர் அதை சரி கண்டு அதில் செஞ்சாருன்னு சொன்னா நாளடைவில் அடுத்தது பெரிய குப்புருக்கு வழிவகுக்கும். சில பேர் தங்களுடைய கட்சிக்கே அந்த தங்களுடைய கட்சி, அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் கொடி வச்சிருப்பாங்க, கலசத்தை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய கட்சிக்கு சட்டையவே அந்த கலர் ஆகிட்டாங்க. எந்த கலர், கருப்பு சட்டை. எதுக்கு கருப்பு சட்டை, பாபரி மசித இடிச்சது நினைச்சு கவலைப்பட்டுருக்காங்க, சுமூகமாக தூங்கிட்டு. அப்ப நம்ம பேசி கொண்டு வந்தது தக்வீத், விதியை பத்தி. அப்ப ஒரு மூமின் எப்படி நம்பணுங்க, அல்லாஹ் நாதீன எந்த பெயரவா வயசல்லி அப்படியே திருப்தி பண்ணலாம். உன்னுடைய விதியை நான் ஏற்றுக்கொண்டா புரியுதுங்களா? பாவத்தை செஞ்சிடக்கூடாது புரியுதா? பாவத்தை செஞ்சுட்டு விதியின் படி நடந்ததுன்னு சொல்லக்கூடாது. பின்னாடி நான் சொல்லுவேன் உங்களுக்கு விஷயம் வரும். சைத்தா சொல்ல வேலை புரியுதா? சோதனைகள் ஏதாவது கஷ்டம் நடந்துச்சு திடீர்னு போயிட்டு இருந்தீங்க, சில பேர் நடந்து நல்லாதான் நடந்து போயிட்டு இருந்தாங்க, கீழே வந்து கால் போயிடுச்சு ஒளிஞ்சிருச்சு, சிலருக்கு ஏதாவது குத்திருச்சு, இந்த மாதிரி நிறைய சோதனைகள் ஏற்படும். அல்லாஹ் சொல்றான் இதை விட பெரிய சோதனை கொண்டு அல்லாஹ் என்னை சோதிக்கவில்லையே, அந்த மாதிரி சபுரா இருக்கணும். இதுக்கு மாற்றமா விதியை திட்டுறது, விதியை மறுக்கிறது, இது எல்லாம் குஃபுருல கொண்டு போய் விட்டுரும். புரியுதா? அப்படியே நான் படிக்கிற பாருங்க, தெளிவா தான் இருக்கும், கவனிச்சுட்டே வாங்க. ஆரம்ப காலத்துல சஹாபாக்களுடைய கடைசி காலத்துல இந்த விதியை மறுக்கக்கூடிய பழக்கம் உருவானது. சகாபாக்களுடைய இறுதி காலங்கள்ல சகாபாக்கள் ஒருத்தர் பொறுத்தால் அந்த கடைசி காலத்துலதான் இந்த விதியை மறுத்து பேசக்கூடிய கூட்டம் உருவானார்கள். கவனிங்க, இந்த இரண்டாவது வரியில இருந்து பாருங்க. அன் அப்துல்லாஹ் இப்னி புரைதா அன் யஹ்யா இப்னி யஹ்முர் என்பவர்கள் சொல்கிறார்கள் قال كان اول من قال في القدر معبد الجهني بالبصره بصره நாட்டில معبد الجهني என்பவர் முதல் முதல்ல விதியை பற்றி பேச ஆரம்பித்தார். இப்ப விதியை பற்றி பேச ஆரம்பித்தார்னா என்ன, விதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அதாவது தானா நம்ம செஞ்சுக்கிறது தான், தானா நடக்கிறது தான் என்பதாக விதியை மறுத்து பேச ஆரம்பித்தார். قال فانطلقنا حجاجا புறப்படுறாங்க. நாங்க அப்துல்லா என்பது உமரை மஸ்ஜிதுல சந்திச்சோம். புரியுதா? இதே அறிவிப்புல வந்து இன்னொரு விஷயம் சேர்ந்து வருது. இந்த மாதிரி விதியை மறுத்து பேசுறாங்களே, ரொம்ப நாசிக்கா பேசுறாங்களே, பாருங்க விதி படி எல்லாமே விதி இருந்தா அப்ப நன்மை செஞ்சவர்களுக்கு அண்ணா கூலி கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? அவர் விதியின் படி செஞ்சார்னா தீமை செஞ்சவர் அண்ணா ஏன் தண்டிக்கணும்? அவர் விதியின் படிதான் தீமை செஞ்சிருந்தா. இந்த மாதிரி நாசி பேசி பேசி விதியை அந்த மறுத்து கொண்டிருந்தார். அதுக்கு குரான்ல இருந்து வெளிப்படையான சில வசனங்களை எடுத்து திருச்சி மக்களுக்கு போதிச்சுட்டு இருந்தார். அப்ப இந்த ரெண்டு பேரும் என்பவரும் அதுக்கு வந்து ஹுமைதுல் அப்துல் ரஹ்மான் இந்த ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம மக்கா மதினா போறோம் ஹஜ்ஜுக்கு, அங்க யாராவது நபி தோழர் நமக்கு கிடைச்சா அவங்கள்ட்ட இது சம்பந்தமா சொல்லி விளக்கம் கேட்கலாமே சொல்லி. அப்ப இது வந்து என்ன தெரியுது, மார்க்கத்துக்கு சரியான விளக்கம் தெரிந்தவர்கள் யாரு? அப்துல்லாஹ் இப்னு உமருடைய புனியத்தை அபூ அப்துல் ரஹ்மான் எங்க ஊர்ல எங்களுக்கு பக்கத்துல எங்களுக்கு முன்னாடி சில மக்கள் நாசனா சில மக்கள் இருக்கிறார்கள். குரானும் அவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள், அவங்க சொல்றாங்க விதி என்று ஒன்று கிடையாது, அனுப்பும் எல்லா காரியமும் அது அது தாராக நடக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. அந்த கவனிச்சுங்க, இதுதான் நமக்கும் சகாபாக்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ சஹாபி எப்படி பதில் சொல்லி இருக்கணும்னு நமக்கு தோணுது, அதாவது விதி ஒண்ணு இருக்குப்பா அது இப்படி விளங்கிக்கணும் அப்படி விளங்கிக்கணும் அப்படின்னு தான் பயன் பண்ற. அவர் என்ன சொல்றாரு முதல்ல சொல்லுங்க, சொல்றாரு நீ இப்படிப்பட்டவர்களை பார்த்தால் அவர்களுக்கு நீ சொல் நான் அவர்களை விட்டு விலகி விட்டேன் என்று, அவர்களும் என்னை விட்டு விலகியவர்கள் என்று சொல்லு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் அப்துல்லாஹ் இப்னு உமர் யார் மீது சத்தியம் செய்வாரோ, யார் அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அவர்களில் ஒருவருக்கு தங்கம் மலையளவு தங்கம் இருந்தாலும் அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் செலவு செய்தாலும் விதியை கொண்டுதான் நன்மை தீமை நடக்கிறது என்று நம்பாதவரை அல்லாஹ் அவரிடமிருந்து அந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்று ஈமான் கொள்ளாதவரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் சொல்லிட்டு அப்துல்லாஹி உமர் சொல்றாங்க. தன்னுடைய தந்தை உமர் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி மஜ்லிஸ்ல உட்கார்ந்திருந்தோம், அப்போ ஒரு மனிதர் வந்தாரு, கேட்டாரு ஈமான் என்றால் என்ன என்று. அதுக்கு நபி சொன்னாங்க, அல்லாஹ்வை நம்புவது, அவருடைய மலக்குகளை நம்புவது, அவருடைய வேதங்களை நம்புவது, அவருடைய தூதர்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, இன்னும் விதியை கொண்டுதான் நன்மையும் தீமையும் என்று நம்புவது. இவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. எனவே விதியை யார் நம்பவில்லையோ அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் தர்மத்தை ஏற்க மாட்டான். என்ன அர்த்தம்? காசுலா போயிட்டார். ஏன்னா காசுலத்திலிருந்து அல்லாஹ் நன்மைகளை ஏற்க மாட்டான். நானும் அவரை விட்டு விலகியவன், அவர்களும் என்னை விட்டு விலகியவன். அதாவது அவங்க குஃப்ருல போயிட்டான். இதுதான் சஹாபாக்களுடைய வேலை. நீங்க எவ்வளவு விளக்க சொன்னீங்களோ அவ்வளவு கேள்வி கேட்போம். நம்ம சந்தேகங்களுக்கு ஆதாரத்தை கொண்டுதான் பதில் சொல்லணும். அல்லாஹ் இப்படி சொல்லியிருந்தா ஏற்றுக்க வேண்டியது, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான். அடுத்து ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. இதான் முக்கியமான விஷயங்கள். உபாதாய் இப்னு சாமி தெரிவிக்கின்றார்கள், தன்னுடைய மகளுக்கு பெரிய சஹாபி உள்ள பெரிய சஹாபி உனக்கு எது ஏற்பட்டதோ அது உன்னை விட்டு தவறி இருக்க முடியாது. எது உனக்கு தவறி விட்டதோ லம்ய குருக்க அது உனக்கு கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த நம்பிக்கை உனக்கு உறுதியா வராத வரைக்கும் ஈமானுடைய சுவையை நீ அடைய முடியாது என்று சொல்லிவிட்டு நான் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டேன், அல்லாஹ்வு தஆலா இந்த அவ்வளமா ஹலக்கல்லா அல்லாஹ் முதலாவதாக படைத்தது அல்கலம், எழுது படைத்தான். அதற்கு சொன்னான் உப்தும் எழுது என்று. ரப்பி ஒமாதா துபு இறைவா நான் எது எழுத வேண்டும்? அல்லாஹ் தஆலா உப்தும் மகாதீர குல்லிஷை ஹத்தா தகும் அஸ்ஸாஅ, கியாமத்து வரை உள்ள எல்லா விஷயங்களுடைய விதிகளை எழுது என்று. யா முனையே மகனே இன்னி சமிஅ்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரத்தில் நான் கேட்டிருக்கிறேன், மன் மாத அலா கைரி ஹாதா, இந்த நம்பிக்கை இல்லாத வேறு நம்பிக்கையில் யார் மரணிப்பாரோ பழைத்த மின்னி அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை. அப்ப விதியை நம்புறது நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதி. இந்த விதியை மறுக்கிறது, விதியில சந்தேகப்படும் பொழுது அது குப்புறல சிறுக்கல கொண்டு போய் விட்டுடும். அடுத்து ஒரு ஹதீஸ் பாருங்க. அதாவது இமாம் நஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு பெரிய தாபிஈ சொன்னதா, எப்படி ஃபல் கதர். இது நான் வந்து நான் உங்களுக்கு ஒரு பெரிய பயன் செய்யறதுடைய சுருக்கம் தான் இந்த 19வது பேஜில் உள்ள இந்த வார்த்தை. இதை மட்டும் நீங்க நான் சொல்லும் போது எழுதிக்கிட்டாலும் மனசுல பதிவு பண்ணிக்கிட்டாலே போதும். நல்ல கவனிங்க. விதி என்பது யுக்மது பி, அதை நீங்க நம்பிக்கை கொள்ளணும். வலா யுக்தஜு பி, அதை வைத்துக் கொண்டு உங்களது செயலுக்கு காரணம் சொல்லக்கூடாது. எப்படி ஒரு தப்பு செஞ்சிருக்கீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஏன் செஞ்ச அல்லாஹ் நினைத்தாலும் செஞ்ச சொல்ல, அதுக்கு விதி பயன்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? அவர்கள் நீங்க தானே சொல்றீங்க அல்லா நாடிதான் நடக்குது, அப்ப நாங்க சிரித்து செய்யணும்னா அல்லா நாடிதான் செய்யணும். அல்லா நாடி இருந்தா நாங்க வேறும் கடவுளை வணங்கி இருக்க மாட்டோம். அப்ப யாரு விதியை காரணமாக சொல்கிறாரோ அவர்கள் முஷ்ரிக்குகளுக்கு ஒப்பாகி விட்டார்கள். ومن اقر بالامر والقدر وطعن في عدل الله وحكمته كان شبيه بابليس. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய கட்டளையும் ஒத்துக்கிறான், விதியையும் ஒத்துக்கிறான், ஆனா அல்லாஹ்வுடைய ஞானத்தில் அல்லாஹ்வுடைய நீதத்தில் ஒருவர் குறை சொன்னால் அவன் இப்லீஸுக்கு ஒப்பானவன். இப்லீஸ் எது செஞ்சா? அல்லாஹ்வுத்தாலா அவனுக்கு கட்டளையிட்டான். அப்ப இப்லீஸ் எது சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய படைப்பின் நுணுக்கத்தில் அவன் ஆட்சேபனை செய்தான். தனது அறிவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து பேசினான். அல்லாஹ் சொன்னார், இந்த மாதிரி ஆளுக்கு சரிதா செய்யணும், செய்ய மாட்டேன்னு மறுத்தான், அதனால அவன் தண்டிக்கப்பட்டான். இப்ப என்ன சொல்ற அல்லாஹ்ட்ட, கால பிமா அருவை தடி, நீ என்னை வழிகெடுத்ததான்றான். யார பார்த்து, நீ என்னை வழிகெடுத்ததால் பூமியில நான் அவர்களுக்கு அலங்கரிப்பேன், என்ற இந்த ஆளுமையும் ஆளுமை சந்ததிகளையும் நான் வழிகெடுக்க வேண்டும். புரியுங்களா? இது சம்பந்தமான அடுத்த அப்ப விதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ் நாடி நடந்துச்சு இருக்கணும். விதி நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது, புரியுதா? அதனால அல்லாஹ் நடக்கிற நன்மையை நாடி அமல்களை நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும். இது சம்பந்தமா நம்ம போன கிளாஸ்ல கூட சொல்லக்கூடிய தப்சீர்ல ஒரு மணி நேரம் பேசியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு தாராளமாக நெட்ல யூடியூப்ல இருக்கு, விதி ஒரு விளக்கம் சொல்லி தேவைன்னா அதுல படிச்சு பாருங்க. இந்த பாபு மாதாரி ஹிமாயத்தின் நபி சொல்லாருக்கு ஹிமத் தௌஹீத் வசத்தி திருப்பஷர், அதாவது தௌஹீத ரசூலுல்லாஹ் வாழ்நாளெல்லாம் பாதுகாத்தான். தௌஹீத உடைக்கக்கூடிய தௌஹீத தேவைக்கு பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் தடுத்து தௌஹீத பாதுகாக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் முயற்சி பண்ணான். அதுல ஒன்றுதான், தன்னை புகழ வந்த மக்கள் வரம்பு மீறி புகழும் பொழுது ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் எச்சரிக்கை செஞ்சான், இந்த மாதிரி சொல்லாதீங்க, ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து உங்களை வரம்பு மீற செய்து விடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில சில பேர் வந்தாங்க, பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த சையதுனா, நீங்கள் எனது தலைவர் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மையான பெரிய தலைவன் அல்லாஹ்தான். அது செய்யுது அல்லாஹு தபாரக் வதஆலா. உடனே அந்த மக்கள் வேற பேசி போனாங்க, அஃபலுல்லாஹ் ஃபதலா, நீங்க ரொம்ப சிறப்பானவங்க, ரொம்ப கொடை கொடுக்கக்கூடியவர்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாருங்க இந்த மாதிரி அனாவசியமா தேவையில்லாதது பேசாதீங்க, ஏதோ சில விஷயங்களை சொல்றீங்களா சொல்லுங்க. நீங்கள் இப்படி தேவையில்லாததை பேசும்போது லா யஸ்தஜ்ரி அன்னகும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை மரபு மீற தூண்டி விட வேண்டாம். இதே ஹதீஸ் இன்னொரு அறிவிப்புல வரும்போது தன்னுடைய இச்சைக்கு தன்னுடைய ஆசைக்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். சைத்தானுடைய ஆசை என்ன? குஃப்ருல தரணும், ஷிர்க்ல தரணும், அதுக்கு உங்களை பயன்படுத்தி விட வேண்டாம். என்ன பற்றி புகழ்ந்ததா இருந்தா அண்ணா முகமது அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்னு சொல்லுங்க, அல்லாஹ் என்னை உயர்த்தியதற்கு மேலாக நீங்கள் என்னை உயர்த்துவதை நான் விரும்பவில்லை. அப்ப இந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லம் கண்ணு கருத்துமாக இருந்தார்கள் தௌஹீதை பாதுகாப்பதற்கு. அப்ப வரம்பு மீறி புகழும் பொழுது, வரம்பு மீறி மதிக்கும் பொழுது, வரம்பு மீறி புனிதப்படுத்தும் பொழுது சிறுக்கு குப்புறல விழுந்துடலாம். இன்னைக்கு ஒரு ஆளுமையோ அல்லது தான் நம்பக்கூடிய ஒரு சேவையோ கலீஃபாவையோ மக்கள் அவங்க மேல முகத்து வச்சு புகழ ஆரம்பிக்கிறாங்க, புகழ ஆரம்பிக்கிற கடைசியில எங்க ஷேக்குடைய பறக்கத்துலதான் இருக்கு எல்லாமே கிடைச்சு. அவர்கிட்ட செங்கல் வாங்கிட்டு போய் வீடு கட்டுவாங்க, யார்கிட்ட? ஷேக்கிட்ட செங்கலை வாங்கி கொடுத்து ஓதி கொடுத்து அவர் வாங்கி கொண்டு போய் கட்டுவான். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நல்லா பாருங்க. அப்ப யாருக்கு என்ன கண்ணியமோ அந்த கண்ணியம் அதை மீறி செய்யும் பொழுது அது சிறுக்குல குப்புள்ள கண்ணியம். தன்னுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தலைவர் தான், ஆனா எந்த அளவுக்கு உயர்த்துறாங்க ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, ஆஹா அல்லாஹ்வுடைய தாகத்துல கொடுக்குறாங்க. அதே போல மக்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னை ஒளியாக ஆக்குன்னு சொல்லி. அல்லாவுக்கு சமமான அல்லாவுடைய சிபத்தாக ரசூலுல்லாஹ் ஒளின்னு சொல்றது சிறுக்குல கொண்டு போய் விட்டோம். அதே போல இந்த முருதான் ஒண்ணு படிப்பாங்க ஊர்லாம், முருதா படிச்சா அது ஒரு நம்பிக்கை, ராத்துல ரசூலுல்லாஹ் கனவுல வந்துருவாங்க சொல்லு, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? வியாழக்கிழமை குறிப்பா இத்தனை ஜும்மராத்து வந்து முருதா ஓதிட்டா ரசூலுல்லாஹ் கனவுல வந்துருவாங்க சொல்லு. அச்சல இந்த முருதாவை யாரு எழுதுனாரு சொன்னா அது ஒரு தனி விளக்கம் இருக்கு. அதுல என்ன வருதுன்னு சொன்னா, ரசூலுல்லா எனக்கு கஷ்டம் ஏற்பட்டால் உங்களது கரத்தை தவிர எனக்கு வேறு யாருடைய கரம் இருக்கிறது, என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னை பாதுகாக்கக்கூடியவர் நீங்கள் தான் சொல்லு. இது என்ன வார்த்தை சொல்லணும் பாக்கலாம். வரம்பு மீறி அல்லாவுடைய தூதரை புகழ்வது, எந்த ஒரு ஆற்றல் அல்லாவுக்கு சொந்தமானதோ அந்த ஆற்றலை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சொல்வது. இது கடைசியில் அப்படியே தாண்டி தாண்டி போய் அவங்க நம்பக்கூடிய எல்லா ஊழியாக்கள் அப்துல் காதர் ஜீலானிலிருந்து கலஞ்சாமிலிருந்து சிஸ்திலிருந்து நாகூர்ல இருந்து இப்படி ஒரு ஒரு ஊர்ல அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த விஷயங்களை மக்கள் சொன்னாங்க. அப்ப இந்த வரம்பு மீறி புகழ்வது, ஒருத்தரை மதிக்கும் பொழுது வரம்பு மீறி மதிப்பது, இதுவும் ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுடும். பெரும்பாலும் இந்த கபர் வணங்கிகள், தர்கா வணங்கிகள், இந்த மாதிரி ஷிர்கான குஃப்ரான காரியங்கள்ல முஸ்லிம்கள் இருந்து போகக்கூடியவர்கள் இந்த வழியிலிருந்து போறாங்க. அதனாலதான் இந்த பாடத்தை இமாம் அவர்கள் தங்களுடைய கிதாபு தௌஹீதுன்னு கடைசியா சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பான சலாமத்தான ஈமானை கொடுக்க வேண்டும். எந்த விதமான குறையும் இல்லாமல் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நல் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவாராக. அல்லாஹு முஸ்லிமன மின் கஷியத்திக்க மா தஹுலு பிஹி பைனனா வ பைன மஆசிக வ மின் அல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மசாஇப துன்யா வ மின் அல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னத. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.